Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون صدق الله العلي العظيم கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய இந்த அமர்வையும் ஒரு பிரயோஜனமுள்ள அமர்வாக்கி வைப்பானாக. ஆரம்பமாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று சொல்லி ரமலானுடைய காலத்தில் சில நண்பர்கள் வேண்டிக் கொண்டது கிணங்க, குறிப்பாக பள்ளிவாயிலுடைய நிர்வாகம் மக்களுக்கு மத்தியில் அனாவசிய செலவுகள் வீணான வழியில் கஷ்டப்பட்டு சேகரிக்கப்பட்ட பணம் அனாவசியமாக செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தெரியாத்தனத்தின் காரணமாக ஒரு பெரிய ஒரு சமூகம் தன்னுடைய பணத்தை எங்க செலவழிக்கணும் என்று தெரியாமல் செலவழிக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல வகையான கலந்துரையாடல்களுக்கு பின்னால் ஒரு சரியான இஸ்ராஃப் என்றால் என்ன, வீண் விரயம் என்று சொன்னால் என்ன, அனாவசிய செலவுகள் என்று சொன்னால் என்ன, கஞ்சத்தனம் செலவழிக்காமல் இருப்பதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது, இவைகள் எல்லாம் குர்ஆனில் சுட்டிக்காட்டப்பட்ட பாவங்கள். ஒன்றிருக்கிறது வீண் விரயம், அனாவசிய செலவு அளவுக்கு அதிகமாக செலவழிப்பது. இன்னும் ஒன்று இருக்கிறது அனாவசிய செலவு, அங்க செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை செலவழிக்கிறார். அது ஒரு புறம். இன்னும் ஒரு புறத்தில் இருக்கிறது கஞ்சத்தனம், புகுல், ஷுஹ் என்பதாக ஹதீஸ் குர்ஆன் சொல்லுகிறது. கஞ்சத்தனம், உலோபித்தனம், இதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டித்திருக்கிறது. இது ரெண்டுக்கு மத்தியில தான் இன்ஃபாக் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்ஃபாக் செலவழியுங்கள், ஒரு காயிதா குல்லியா, ஒரு பொதுவான ஒரு நியதி இருக்கிறது. ஒரு நன்மையான கருமம் எப்பொழுதுமே ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் இருக்கும். ஒரு நன்மையான கருமம் ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் இருக்கும். அல் ஹசனத்து பைன சையத்தைன், அல் ஹசனத்து பைன சையத்தைன். எப்பொழுதுமே ஒரு நன்மையான கருமம் ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் இருக்கும். இந்த பக்கம் போனாலும் பாவம், அந்த பக்கம் போனாலும் பாவம். நடுவுல வகதாலிக ஜஅல்நாகும் உம்மதன் வஸதா, நடுநிலை. நாங்க அந்த பக்கம் ஹத்து மீறவும் மாட்டோம், இந்த பக்கம் ஹத்து மீறவும் மாட்டோம். உலகத்தில் எப்பயுமே எல்லை கடந்தவர்கள் தான் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. எல்லை கடந்தவர்கள், ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய விடயத்தில் மக்கள் எல்லை கடந்தார்கள். ஒரு கூட்டம் சொன்னாங்க அல்லாஹுடைய மகன் என்பதாக, இன்னமொரு கூட்டம் சொன்னாங்க ஹராத்தில பிறந்த பிள்ளை என்பதாக. ரெண்டும் எல்லை மீதன். ஈசா அலைஹி ஸலாம் சொன்னாங்க அல்லாஹுடைய மகன், இன்னமொரு கூட்டம் சொன்னாங்க ஹராத்தில பிறந்த பிள்ளை. நாங்க சொல்றோம் இல்ல, கால இன்னி அப்துல்லா. ஈசா அலைஹி ஸலாம் ஹராத்தில பிறந்த பிள்ளையும் அல்ல, அல்லாஹுடைய மகனும் அல்ல, அவர் ஒரு அல்லாஹுடைய அடிமை, நடுநிலை. உலகத்தில் எப்பயுமே எல்லா விடயத்திலும்
நடுநிலை கடைபிடிக்கப்பட வேண்டும். த மிடில் வே, ஆரோக்கியமான பாதை அதுதான். ஹதரத் ஹுதைஃபத்துல் யமான் ரழியல்லாஹுனுடைய ஒரு பிரபல்யமான சொல் இருக்கிறது, பிரபல்யமான ஒரு சொல், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா. நாங்கள் உலகத்தில் மட்டும் ஆகிரத்தில் மட்டும் சுவர்க்கத்தை கேட்கறது இல்லை, உலகத்திலேயும் நலவை கேட்கிறோம். யாரும் சொல்றே ஆகிரத்தில் எங்களுக்கு சுவர்க்கத்தை தான் சொல்லி மட்டும் கேட்கறது இல்லை, நாங்க கேட்கிறோம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, இந்த உலகத்திலும் எங்களுக்கு நலவை தருவாயாக, ஹைரை தருவாயாக, வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, ஆகிரத்திலே நலவை தருவாயாக. இந்த ஆயத்தை சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, லைஸ கியாருக்கும் அல்லதீன யத்ருகூன அத்துன்யா லில் ஆஹிரா வலல்லதீன யத்ருகூன அல் ஆஹிரா லித்துன்யா. உங்கள நல்ல மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் சொன்னா, நல்ல மக்களாக இருக்க மாட்டாங்க யார் தெரியுமா, ஆகிரத்துக்காக வேண்டி துனியாவை விட்டவர்கள் அல்லது துனியாவுக்காக வேண்டி ஆகிரத்தை விட்டவர்கள் உங்கள நல்லவர்களாக இருக்க மாட்டாங்க. துறவரம், எங்களுக்கு துனியாவே தேவையில்லை, ஆகிரம் இருந்தா போதும். ஆகிரத்துக்காக வேண்டி துனியாவை விட்டுட்டாங்க அவங்க உங்கள சிறந்த மக்கள் அல்ல. துனியாவுக்காக வேண்டி ஆகிரத்தை விட்டு விட்டார்கள். இது ரெண்டும் எல்லை மீறல், இது ரெண்டும் எல்லை மீறல். ஒரு கூட்டத்துக்கு துனியா தெரியும் ஆகிரம் தெரியாது, இன்னும் ஒரு சரருக்கு ஆகிரம் தெரியும் துனியா தெரியாது, இது ரெண்டிலையும் நலவு கிடையாது. சொல்லிவிட்டு சொன்னாங்க, இதையும் எடுப்பாங்க அதையும் எடுப்பாங்க. அதனாலதான் குரானை பிரட்டி பார்க்கலும், குரான்ல எங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துனியாவை பத்தி சொல்லுவானோ அங்க ஆகிரத்தை பத்தி அல்லாஹ் சொல்லித்தான் இருப்பான். இது குரானுடைய ஒரு சுன்னத், இது குரானுடைய ஒரு தர்த்தீப். இது துனியாவை பத்தி சொல்லும் பொழுது ஆகிரத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். உலகத்தவங்களுக்கு விரிச்சு தந்திருக்கிறேன், பேச்சு நல்லா சம்பாரிச்சுக்கோங்கோ என்று சொல்லி போட்டு சொல்றான். நீங்க நாளை கியாமத்தில் எழுப்பாட்டப்படுவீர்கள், மறந்து விடாதீர்கள். கேள்வி எனக்கு கொடுக்க வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ وَاذْكُرُوا اللَّهَ كَثِيرًا لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. தொழுது முடிச்சிட்டீங்களா பஜாருக்கு போங்கோ, பஜாருக்கு போய்த்து ஹராத் எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லல, பஜாரில் போய்த்து வத்குரு அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கோ. பஜாருடைய ஜிக்ர கையில் தஸ்பீஹ் எடுத்து திக்ரு செய்யறதல்ல, பஜாருடைய ஜிக்ர் அல்லாஹுடைய கட்டளைகளை எப்படி பள்ளியுள்ளுக்கு தொழுகையாக, விக்கராக, திலாவத்தாக பள்ளிக்குள் அமல் செய்கிறோமோ இதே போல அல்லாஹுடைய கட்டளைகளை பஜார்ல பேய்த்து, அஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா, வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான், வியாபாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கியிருக்கிறான். நாங்கள் வியாபாரத்தில் மைசரா செய்ய மாட்டோம், என்ன எடுக்க மாட்டோம், ரிஸ்க் இல்லாத வியாபாரம் செய்ய மாட்டோம், ரிஸ்கோடு தான் வியாபாரம் செய்வோம், அங்க ரிஸ்க் இருக்கணும். நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பஜார்ல இருப்போம் ஆனா பெரியத்தனம் கொள்ள மாட்டோம். வலா தம்னுன் தஸ்தக்ஸிர், வலா தம்னுன் தஸ்தக்ஸிர் வலி ரப்பிக ஃபஸ்பிர். இந்த ஆயத்தெல்லாம் பள்ளி உள்ளுக்கு அமல் செய்யல, இந்த ஆயத்தை அமல் செய்ய பஜாரு பைத்தாகும். வலா தம்னுன் தஸ்தக்ஸிர் வலி ரப்பிக ஃபஸ்பிர். பள்ளி உள்ளுக்கு செய்த சில ஆயத்து இருக்குது, பஜார்ல பைத்து செய்த சில ஆயத்து இருக்குது. பஜார்ல போயிட்டு செய்ய வேண்டிய ஆயத் அல்லாஹ் சொல்றான், ஃபத்குருல்லாஹ கதீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். ஸுய்யின லின்நாஸ் ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸாஇ வல் பனீன வல் கனாதீரில் முகந்தரத்தி. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் நாங்க மனிதனுக்கு அழகுபடுத்தி காட்டியிருக்கிறோம். ஆச்சரியமான வார்த்தை, ஸுய்யின, மேக்கப் பண்ணப்பட்டீங்க, சோடிக்கப்பட்டீங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, இது உண்மையிலே அழகில்லை, இது இது உண்மையிலேயே அழகில்லை, இதை நாங்க சோடிச்சிக்கிறோம், மேக்கப் பண்ணிக்கிறோம், பியூட்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் பியூட்டிஃபை பண்ண இல்லைன்னா இதுல எந்த அழகும் இல்லை, இது மண். ஸுய்யின, அல்லாஹ் சொல்றான், நாங்க இதை அழகுபடுத்தினோம், பியூட்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க பார்த்தவங்களுக்கு ஆசை வருகிறது, உலகத்தில் எத்தனையோ வஸ்துக்களை அல்லாஹ் பியூட்டிஃபை அழகுபடுத்தி வச்சிருக்கிறான். ஸுய்யின லின்நாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு அழகுபடுத்தி வைத்திருக்கிறான். பெண்களுடைய மோகம், ஆண்களுக்கு பெண்களுடைய, பெண்களுக்கு ஆண்களுடைய மோகம். கனாத்திரில் முகந்தர் அமின ரஹபி வல் ஃபில்லா, பேங்க் பேலன்ஸ் பார்க்கிறது, பேங்க் பேலன்ஸ் எங்களுக்கு பெருசா விளங்குது. வாகனம் வல் ஹைலில் முசவ்வமா, கடிவால விடப்பட்ட வாகனம். இன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி பாட்டு வச்ச மெர்சிடிஸ் பென்ஸ் போல, அல்லது பிஎன்டபிள்யூ போல, அல்லது ஒரு ஜிப்ப போல, இதெல்லாம் மனிதனுக்கு ஆசை, மனிதனுக்கு எல்லாம் பியூட்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறான். இதெல்லாத்தையும் சொல்லி போட்டு சொல்றான். புல் நபியே, நாயகமே சொல்லுங்க மக்களுக்கு, நான் இவைகளை விடவும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அதுதான் சுவர்க்கம், அதுதான் சுவர்க்கம். உலகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இதெல்லாத்தை விட சிறந்தது எங்க இருக்குது? சுவர்க்கத்தில் இருக்குது. புல் நபிக்கும், நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா இவைகளை விட சிறந்தது உண்ட? அதுதான் சுவர்க்கம். அல்லா சுபஹானஹு வதஆலா எப்பயுமே பேலன்ஸ் பண்ணுவான். அல்லா எப்பயும் ரெண்டே பேலன்ஸ் பண்ணுவான். காரூனுக்கு அல்லா பணத்தை கொடுத்தான், சுபஹானல்லாஹ். என்ன ஆச்சரியமான குர்ஆன் இது! முழு குர்ஆனும் உம்மத்தன் வசதாவுக்கு சொல்ற புத்திமதி தான். முழு குர்ஆனும் உம்மத்தன் வசதா, உம்மத்தன் வசதா, நெடுநிலையான உம்மத்துக்கு சொல்ற புத்திமதி. அல்லாஹ் காரூனுக்கு பணத்தை கொடுத்தான். காரூனை போட பணக்காரன் உலகத்தில் பிறக்க முடியாது. அவன் தான் செல்வந்தன். அவன் பணம் இப்படிப்பட்ட, அல்லாஹ் குர்ஆன் அவனை பத்தி சொல்லிட்டான். ஆனா அவனுக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் புத்திமதி சொன்னான். பேலன்ஸ் பண்ற புத்திமதி, பேலன்ஸ், ஆல்வேஸ் பேலன்ஸ், ஆல்வேஸ் மிடில் வே. ஒரு நாளும் அங்கலேயும் நீங்களேயும் இல்லை. அல்லாஹ் முதலாவது சொன்னான், பணத்தை கொடுத்துட்டு வபதகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிறா, உனக்கு கிடைச்ச இருக்கிறத கொண்டு, உன்னிடத்தில் இருக்கிறத கொண்டு, நாங்க உனக்கு தந்ததிலிருந்து ஆகிரத்தை சம்பாதிச்சுக்கோ. எத்தனையோ வழியில் ஆகிரத்தை சம்பாதிக்கணும், எங்களுக்கு இருக்கிற பணத்தால் ஆகிரத்தை சம்பாதிக்கும். குர்ஆனுடைய ஆயத்துக்களை பிரட்டி பார்க்கணும். இந்த பணம் எங்க செலவழிக்கப்பட வேண்டும், பணம் எங்க செலவழிக்கப்பட வேண்டும்? சுபஹானல்லாஹ், செலவழிக்கப்படாத பகுதி எவ்வளவு இருக்கு இன்னைக்கு உம்மத்தில்? பணம் செலவழிக்கப்படாத பகுதி. குர்ஆன் சொல்லுது செலவழியுங்கோ, ஆனா இன்னும் செலவழிக்கப்பட இல்லை. நாங்க ஒவ்வொருத்தரும் தேடி பார்க்கணும், எங்கெங்க செலவழிக்கணும். அராமிலாக்கள், விதவைகள், ஐதாம் யத்தீம்கள், அதாவது மிஸ்கீன்கள், வில் குர்பா குடும்பக்காராக்கள், அதாவது சொந்தம் பந்தம். இதே போல சிறைக்கைதிகள், சிறைக்கைதிகள், பிரிசனர்ஸ், பிரிசனர்ல போய் பார்த்தா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க மக்கள், சிறைக்கைதிகள். இவங்களை விடுவிக்கிறது, இவங்களுக்குரிய தெண்ட பணத்தை கட்டுறது, எங்கட பணத்தில் ஒரு பகுதி அங்கே போய் சேரணும். அப்ப பணம் என்று சொல்லும் பொழுது இதை பத்தி குர்ஆன் ஹதீஸ் மிச்சம் பேசியிருக்கிறது. இதனுடைய சட்டத்திட்டங்களை தான் இங்குள்ள மதரசாவுடைய மாணவர்கள் இபாதாத்துகளை பத்தி ஓதுற பகுதி கொஞ்சம், முஆமலாத்தை பத்தி படிச்சிட பகுதி மிச்சம். நீங்க இந்த பொதுமக்கள் வந்துட்டு தொழுகையை பத்தி, நோம்ப பத்தி, ஜகாத்த பத்தி, ஹஜ்ஜ பத்தி கேட்கறதுனால இந்த நாலு பாடத்துடைய மசாயில்கள் நல்ல பாடம். வியாபாரத்தை பத்தி யாரும் கேட்கிற இல்லாத்தினால அதை பத்தி யாருக்கும் தெரியாது. ஒத்தர தொழுகையை பத்தி கேட்ட உடனே சொல்லிடுவாங்க, தொழுகை இப்படித்தான் சட்டம், இது முபத்திலாத்து சலா, இது ஃபராயிது சலா, இது முஸ்தஹப்பாத்து சலா, இது அவுகாத்துல் மக்ரூஹா, இது எல்லாருக்கும் தெரியும். வியாபாரத்தில் பைத்து பிசினஸ் உடைய எத்திக்ஸ் என்ன, பிசினஸ் உடைய எத்திக்ஸ் என்ன? இன்னைக்கு காலையில் ஒரு நன்முஸ்லிம் சகோதரர் தண்ட திங்கக்கிழமை காலையில் தண்ட ஆபீஸ்ல இல்ல ஸ்டாஃபுக்கு ஒரு ஒரு பிரசன்டேஷன் செய்தார், பேசுறாரு. அவர் சொல்றாரு, நான் இந்த பிசினஸ் 50 வருஷம் இருக்கிறேன், என் ஸ்டாஃபுக்கு நான் இன்றைக்கும் சொல்றேன், அன்றைக்கும் சொன்னேன், கஸ்டமர்ஸ் எங்கள்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் உடைய அதிருப்தியோட பணம் சம்பாதிச்சு எனக்கு தரவானம். திஜாரத்தன் தராவின், குர்ஆன் சொல்லுது திஜாரத்தன் அன் தராவின், வாங்கிறது விற்கிறது இதை கொண்டு வியாபாரம் வந்துடும். ஒரு ஆளின் பத்து ரூபா கேட்டா, நான் இவ்வளவு கொடுத்தேன் எனக்கு அவ்வளவு தந்தாரு, நான் இவ்வளவு வாங்கினேன் எனக்கு இது ஹலாலான்னு கேட்டா, நிச்சயமா அவர் நீங்க வாங்கினத்தையும் நீங்க வித்ததையும் வச்சு அவர் உங்களுக்கு பத்துவா தருவார், இது ஹலால் என்பதாக. ஆனா உங்களோட உள்ளத்தில் என்ன இருந்துச்சு? உங்களோட உள்ளத்தில் என்ன இருந்துச்சு? அவர் ஏமாத்தணும் இருந்துச்சுதா? இவரை சீட் பண்ணணும் இருந்துச்சுதா? இது எனக்கு சின்ன விலக்கி கிடைச்சிருக்குது என்று சொல்லி நீங்க அதை பேத்து அவருக்கு தெரியாம பதாபிச்சு கொண்டீங்களா? அல்லாஹ் சொல்றான், திஜாரத்தன் அந்தராவின், நீங்க ரெண்டு பேருடைய உள்ளத்திலையும் பொருத்தம் இருக்கணும். வாங்குறவர் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் நான் இவ்வளவு நாளும் தேடிக்கொண்டிருந்த ஒரு சாமான் என்ற காசிக்கு கிடைத்து விட்டது. வித்தவர் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் என்ற பொருளுக்கு சரியான ஒரு விலை கிடைச்சிருக்குது. இது வரணும் வியாபாரத்தில், பிசினஸ் உடைய எத்திக்ஸ், பிசினஸ் எப்படி நாங்க இருக்கோம். ஒரு காலம் இருந்துச்சு எங்கள்கிட்ட அந்த பிசினஸ் உடைய பண்பாடு, வர்த்தகத்தில் உள்ள பண்பாடுகள் நிறைந்த மக்களாக இருந்தோம். அது அப்படி இல்லா போயிட்டு, இல்லா போனத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இன்றைக்கு நாங்க இந்த நாட்டில் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உம்மத்தை அந்த பழமையின் பக்கமாக திரும்பி கொண்டு வந்து சேர்ப்பானாக. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியமான நண்பர்களே, பணம் என்று சொல்லும் பொழுது இதை செலவழிக்கிறதுக்கு ரெண்டு பகுதி, ஒன்று இருக்குது வீண்வரையமாக செலவழிக்கிறது, இன்னும் ஒன்று இருக்கிறது கஞ்சத்தனம் செலவழிக்காம இருக்கிறது. நாங்கள் இதை பத்தி தான் பேச இருக்கிறோம். அதுக்கு முன்னால ஒரு தலையங்கமாக இஸ்லாம் பணத்தை எப்படி பார்த்திருக்கிறது, பணம் என்று சொன்னா எப்படி இதை எந்த கண் கொண்டு நாங்கள் எங்களை பணத்தை பார்க்கணும், எங்கள்கிட்ட உள்ள வெல்த்தை பார்க்கணும், குரான் இதை பத்தி என்ன சொல்லி இருக்கிறது. வறுமையை விட்டும் இஸ்லாம் மார்க்கம் தீனுல் இஸ்லாம் பாதுகாப்பு தேடி இருக்கிறது. ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் அத்தஹியாத்துல, கடைசி அத்தஹியாத்துல நாங்கள் ஒரு துஆ ஓதுறோம், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், எல்லா ஃபக்ரை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு வாரிதான மாசூரான துஆக்கள் இருக்கிறது, வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடின துஆக்கள், எல்லா வறுமையை கொண்டு மட்டும் சோதிச்சிடாது. வருமானதே இது எப்படி தெரியுமா? இன்டலெக்சுவல்ஸ், பெரிய பெரும்பெரும் அறிவாளிகளுடைய புத்தி இல்லாமக்கிடும் வறுமை. வறுமை இல்லாம வறுமை வந்துட்டா தலைவேலை செய்யாது. ஒன்று இருக்கிறது வறுமை, இன்னும் ஒன்று இருக்கிறது எளிமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்க, எளிமையை கேட்டு வாங்கினாங்க. எளிமையான முறையில் வாழ வைப்பாயாக, நான் வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடுறேன், வறுமை வந்துடக் கூடாது. அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். ஒரு சஹாபி கேட்டாங்க, தாரக்குத்னி ரிவாயத்தில், ஹல் யஅ்திலானி யா ரசூலல்லாஹ், எப்ப பார்த்தாலும் நீங்க இந்த ரெண்டு துஆவை ரெண்டே முண்டுக்கு சேர்க்கிறீங்க, ரெண்டே முண்டுக்கு சேர்க்கிறீங்க. எல்லா வறுமையை விட்டும் பாதுகாப்பு, குஃப்ரை விட்டும் பாதுகாப்பு தருகிறேன், வறுமையை விட்டும் பாதுகாப்பு தருகிறேன், இந்த ரெண்டே ஒன்றுக்கு சேர்த்து தான் கேள் சொல்றீங்க, ஹல் யஅ்திலானி, இது ரெண்டும் சரி சமமானு கேட்டாங்க. சொன்னாங்க, நஅம் யஅ்திலானி, இது ரெண்டும் சமம். எங்க ஃபக்ர் இருக்குமோ அங்க குஃப்ரு வந்து சேரும். இன்றைக்கு உலகத்தில் கரண்ட் சிச்சுவேஷன் இதை ப்ரூவ் பண்ணுது. ஆப்பிரிக்காவில், இந்தோனேஷியாவில், பங்களாதேஷில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள், பிறருடைய பண உதவிக்காக வேண்டி மார்க்கத்தை விட்டுவிட்டு குஃபரின் பக்கமாக போகக்கூடிய காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 800,000 பேர் இந்தோனேஷியாவில் மட்டும் மதம் மாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. போய் பார்த்தா ரொம்ப பரிதாபமான காட்சிகள், ரொம்ப பரிதாபமான காட்சிகள். ஆப்பிரிக்காவுடைய கண்டம், முஸ்லீம்களுக்கு சொந்தமான பெரும்பெரும் பிரதேசங்கள் இன்றைக்கு எப்படி மிஷனரி ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்குது. எங்களுடைய தாவாவுடைய அமைப்புகளுடைய ஆக்டிவிட்டீஸ் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட, ஒரு குறிப்பிடப்பட்ட இடத்தில், ஒரு குறிப்பிடப்பட்ட வட்டத்துள்ளுக்கு நடக்குது. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, கிறிஸ்தவ மக்களுடைய மிஷனரி ஒர்க்ஸ் எவ்வளவு வேகமாக எப்படிப்பட்ட திட்டங்கள் திட்டப்பட்டு எப்படிப்பட்ட நிலையில அவங்க உழைப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க என்றதை பார்க்கும் பொழுது ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, வறுமை என்பது இது பொல்லாதது. அதனாலதான் குர்ஆன் வறுமைக்கு எதிராக உழைப்பு செய்யுங்கள், வறுமையை நீங்க யாரும் விரும்பக்கூடாது, வறுமக்கூடாது. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஆச்சரியமான ஒரு கதை சொன்னாங்க. நீங்க ஒரு விஷயத்தை பத்தி மஷூரா கேட்கணுமா, ஒரு ஐடியா எடுக்கணும், ஒரு ஆள்கிட்ட போயிட்டு, இது நான் சொல்ல இல்லை, இது இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் துனியாவுடைய முஹப்பத்தை நசீபாக்காம இருப்பானாக, துனியாவில் பிறரின் பக்கம் கை நீட்டாத அளவுக்கு செல்வ செழிப்போட வாழ வச்சிடுவானாக. ஒன்று சொல்றேன், துனியாவுடைய பேராசை கூடாது, பிளீஸ். ஹிர்ஸ் அதிகமாக்கணும் என்ற பேராசை. இன்றைக்கு இந்த உம்மத்தில் யங் ஜெனரேஷன், இந்த புதிய ஜெனரேஷனுக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த யூத்துக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய ஒரு நோய் தான், நான் சுருக்க பணக்காரனாகும், சுருக்க பணக்காரனாகும். இதுக்கு என்ன சரி, ஒரு ஷார்ட்கட் எடுத்து நான் அப்படியே பேத்து பணக்காரன் ஆகிடும். இஸ்லாம் ரெண்டு விஷயத்தை வலியுறுத்துது, நல்லா ஞாபகம். ஒன்று சொல்லுது, சோம்பேறியா இருக்காது, ஸ்மார்ட் ஆயிடு, பி ஸ்மார்ட். எப்பே ஸ்மார்ட் ஆயிக்கும், எதுக்கு மாயத்தம், யுத்தத்துக்கு போறதுக்கு மட்டுமல்ல, ஹலாலான உணவை தேடுறதுக்கு மாயத்தம். கொட்டாயுன்ற சமூகம் அல்ல இது, ஒரு நாளும் கொட்டாயிடக்கூடாது. கொட்டாயுட்ட அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் தரிசனம், வாய பத்திக்கொள்ளும். நாங்க கொட்டாயுன்ற சமூகம் அல்ல, நாங்க எப்ப ஸ்மார்ட்டான சமூகம், நாங்க வாங்குற சமூகம் அல்ல, நாங்க கொடுக்கிற சமூகம். நாங்க சலரி வாங்குற சமூகம் அல்ல, சம்பளம் கொடுக்கிற சமூகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்து வாங்குறத தனக்கு ஹராமாக்கி கொண்டாங்க, நாங்க வாங்க மாட்டோம், நபிமார்கள் வாங்க மாட்டார்கள், நபிமார்கள் கொடுப்பார்கள். அப்ப துனியா ரெண்டு விஷயத்தை நினைக்கும், ஒன்று இருக்குது உழைப்பு செய்யணும், குர்ஆன் உழைப்பை பத்தி பேசிக்குது. ஆனா குர்ஆன் சொல்லுது, எங்களை பார்த்து சொல்லாம ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து குர்ஆன் சொல்லுது, வலா தம்னுன் தஸ்தக்ஸிர், இந்த நோய் இல்லாமாகும். என்ன நோய்னா, எப்பயுமே உம்மத்து பேராசை இருக்குது, பேராசை நான் அதை அடையணும், எனக்கு இது கிடைச்சோணும், என் பேங்க் பேலன்ஸ கூட்டணும், என் இதை பெருக்கோணும். ஒன்று இருக்கிறது, பெருக்கிறதுக்கு உழைப்பு செய்யுங்கோ, முயற்சி செய்யுங்கோ, அதற்குரிய ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டம் கட்டமாக நடந்து போங்கோ. ஒரேடியா பைத்து ஒத்தனை கொல்லி சரி, மங்கொல் அடிச்சு சரி, ஒத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து சரி, சுபஹானல்லாஹ், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் மிக தெளிவாக சொல்றேன். இதுல ரெண்டாவது வார்த்தைக்கு கருத்தில், இதுல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பேச்சுக்கு தானே, இன்வெஸ்ட்மெண்ட், நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல இருந்து என்ன வருகிறது, ஒரு ப்ராஃபிட் வருகிறது. இந்த ப்ராஃபிட் என்ன அர்த்தம் என்ன, இதை நல்லா விளங்குவோம். அதிகமானவங்க செய்த பிசினஸ் இது, இதை செஞ்சு போட்டு இப்ப தொப்பி போடுறீங்க, இதை தொப்பி போடுறது முந்தின்னு சொல்லுவாங்க, ரப்பர் என்று சொல்லி, என்ன அர்த்தம் அப்படி அப்படின்னா, என்னங்க ரப்பர் என்ற அர்த்தம், கலட்ட கஷ்டம் ஆனா கஷ்டப்பட்டா கலட்டி கொள்ளிடும், கலட்ட கஷ்டம் ஆனா கஷ்டப்பட்டா கொஞ்சம் கலட்டி கொள்ளிடும். இப்ப யாரும் ரப்பர் என்று இல்ல, இப்ப சொல்ற இவர் இவ்வளவு தொப்பி போட்டா வேணா, தொப்பி போட்டா மூடியாச்சு, கபர்ல மண்ணை போட்டு மூடியாச்சு, மறு அதப்பை தடுக்கலாம், ஆள் இல்ல, ஆள் டிசிப்பிய, ஆள் மறைஞ்சி. நான் கிட்டத்தட்ட ஒரு 50 கேஸ் ஹேண்டில் பண்ணிப்பேன், இந்த ஒரு கேஸும் 10 லட்சம் கேஸ் அல்ல, எல்லாம் 10 மில்லியன், 15 மில்லியன், 250 மில்லியன், 750 மில்லியன். உங்களை கூப்பிட்டு கேட்டா, நீங்க எப்படி வாப்பா காசு எடுத்தீங்க, ஒத்தட்ட கேட்டேன், என்ன டேர்ம்ல காசு வாங்கினீங்க, இல்ல ப்ராஃபிட் தாரன்னு சொல்லிட்டு காசு வாங்கினேன், லொஸ்ட பத்தி பேசுனீங்களா, அவர் சிரிச்சு கொண்டு சொல்றாரு, ஹஜரத் லொஸ்த பத்தி பேசினா யாராவது காசி தருவானா? ஹஜரத் லொஸ்த பத்தி பேசினா யாராவது காசி தருவானா? நான் சொன்னேன், எந்த பிசினஸ்ல எந்த அக்ரிமெண்ட்ல லொஸ்த பத்தி பேச்சுவார்த்தை இல்லையோ அதுல வார இன்கம் உனக்கு ஹலாலாக இயலாது. நீ கொடுக்கிற இன்கமும் ஹலால் இல்லை, நீ கொடுக்கிற புரோஃபிட்டும் புரோஃபிட் அல்லது. எங்கள்கிட்ட இருக்கிற ஆக அடிப்படை சொன்னா பிசினஸ்ல இருக்கிற அடிப்படை அக்குது. என்ன உடப்படிக்க என்ன அக்குதுன்னா, இன்னும் ஒண்டிக்கு இந்த லொஸ்டுண்டக்குள்ள வியாபாரம் லொஸ்ட். இஸ்லாம் ஒரு நாளும் இன்கம்ல வார லொஸ்ட லொஸ்டன்னு பார்க்கல. ஞாபகம், இத இன்கம்ல வார லொஸ்ட இஸ்லாம் லொஸ்டன்னு பார்க்கல. இப்ப ஒரு கடை போட சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் ஷப்போ போட சொல்லுவாங்க, இந்த முறை பிசினஸ் குறவு. அவங்க பிசினஸ் குறவுன்ற எதை வச்சு தெரியுமா? எதை வச்சுண்டா? அங்க கேபிட்டல் லொஸ்டாவல்ல, முதல் லொஸ்டாவும் இல்ல. என்ன லொஸ்டுண்டா? சென்ற வருஷம் ப்ராஃபிட் வந்துட்டு 15 மில்லியன் லாபம், இந்த வருஷம் லாபம் வந்துட்டு 10 மில்லியன். இப்ப இவங்க சொல்ற இப்ப லொஸ்ட். இங்க லொஸ்ட் இல்ல, இஸ்லாம் சொல்ற லொஸ்ட் இருக்குதே அது ப்ராஃபிட்ல வார லொஸ்ட இஸ்லாம் பேசியே இல்ல. இஸ்லாம் சொல்ற லொஸ்ட் வந்துட்டு கேபிட்டல் லொஸ்ட். வதிஜாரத்தன் தக்ஷௌன கசாதஹா, வதிஜாரத்தன் தக்ஷௌன கசாதஹா. அதுல முதலுக்கு வரக்கூடிய நஷ்டம் இதை நீங்க பொறுப்பெடுக்கணும். இந்த முதல் இல்லா போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு வருமா எனக்கு கிடைத்தது ஹலாலாக இருக்கணும். அதுதான் ஹலால், அதுதான் ஹலால். இன்றைக்கு நடக்கிற அக்ரிமெண்ட் டீலிங்ல எங்கேயும் இல்லை. இதை மெயின்டைன் பண்ணுங்க. சும்மா பெரேத்த தரத்துக்காக வேண்டி ஆசைப்பட்டு அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்றீங்க, நஷ்டத்தை பத்தி பேசுறீங்களே இல்ல. அன்பான சங்கையான சகோதரர்களே, தயவு செஞ்சு சொல்றேன், அதிகப்படுத்தோணம் என்ற பேராசையை கொள்றோம். நான் இப்படி ஆகணும், இப்படி கூட்டணும், இதை செய்யணும். இல்ல, கேபிட்டல் எக்ரிமெண்ட் போடக்குள்ள அந்த எக்ரிமெண்ட்ல என்ன வரணும் என்றால், லாபத்தை பத்தி பேசுறது போல நீங்க பேசித்தான் ஆகணும். அப்பத்தான் அது உங்களுக்கு ஹலால். பிண்டைக்கு வந்து சொல்றது, நாங்க உங்களோட இல்லாக்கத்தானே பஜார்ல. பிண்டைக்கு வந்து சொல்றது, நல்ல ஒரு வியாபாரம் இருக்குது, ஆனா யார்கிட்டையும் சொல்ல வானம் என்று சொல்லுவாரு. நாங்க சொல்ற சொல்ல வானம் என்று சொன்னாலே இது மன்னபதாத்தான் சொல்லி, யார்கிட்டையும் சொல்ல வானம் ஏன் அப்ப சொல்ல சொல்லாம வியாபாரம் என்றா? நான் இந்த ஆள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்க ஒரு நல்ல வியாபாரம், யார்கிட்டையும் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில யாமிச்சுக்கோங்க, பிரேத்தனம் கொள்ள வாடும், பேராசப்பட வாடும், தன்னவா கொள்ள வாடும், லொஸ்ட பொருட்படுத்தி வியாபாரம் செய்வோம். பணத்தை கொண்டைத்து முதலீடு செய்யலும், ஆனா முதலீடு செய்யும் பொழுது எந்த வியாபாரம் என்ன ஹலாலா ஹராமா, என்ன அக்ரிமெண்ட் என்ன, நாங்க எப்படி இந்த பிசினஸ் விட்டு வெளியே வாரது, முஷாரக்கான்றத படிக்க முந்தி நான் ஒரு பார்ட்னர்ஷிப்ல வியாபாரம் பண்றேன், நான் எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி வெளியாகணும். ஒரு 5 வருஷம் நாங்க ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணி போட்டு, இன்னைக்கு நடக்கிற பிசினஸ் 5 வருஷம் வியாபாரம் பண்ணி போட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு கொள்வாங்க. ஓகே, நாங்க பிரிஞ்சு கொள்வோம். எதை பார்த்து பிரிவாங்க, எதை வச்சு பிரிவாங்கன்னா, ஸ்டாக்கை வச்சு. செக் இவ்வளோ, பேமெண்ட்ஸ் இவ்வளோ வரைக்குது, ரிசீவபிள் இவ்வளோ ஸ்டாக்ல இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ இத்தனை இத்தனை ரூபாய் நாங்கள் எடுத்துக்கிறோம், எடுத்த கழிச்சு போட்டு இருக்கிற ஸ்டாக்கை வச்சு வர வேண்டியதை சேர்ப்பாங்க, சேர்த்து வச்சு கொள்வாங்க. சரி, பிரிச்சு கொண்டீங்க, இருக்கிற குட்வில் யாருக்கு? குட்வில்லுக்குள்ள வலிவு என்ன? அந்த குட்வில் நீங்க எப்படி வலிவு பண்ண போறீங்க? இந்த குட்வில்லுக்குரிய ஷேர்ஸ் யாரை கொடுப்பீங்க? இதெல்லாம் முஷாரக்காவுடைய பாடத்தில் பார்ட்னர்ஷிப்ல நீங்க ஒரு பிசினஸ் உண்டு பண்ணக்குள்ள குரான் சூரத்து நிகாஹ் என்று சூறாவை சொல்ல இல்ல, சூரத்து தலாக் என்று சூறாவை கொண்டு வந்திருக்கிறது. நீங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல வியாபாரம் சேர்ந்து செய்யக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க காதீன் தேவையில்லை, அங்க ஜட்ஜும் தேவையில்ல, அங்க போலீஸும் தேவையில்ல, அங்க முஃப்தியும் தேவைப்பட மாட்டாரு. ஆனா எப்ப நீங்க தலாக்குக்கு வந்து சேருவீங்களோ அப்ப போலீஸும் தேவைப்படுவாரு, முஃப்தியும் தேவைப்படுவாரு, ஜட்ஜும் தேவைப்படுவாரு, சமாதானம் பண்ற ஆபிடேஷன் குரூப்பும் தேவைப்படும். அதுக்கு எல்லாத்துக்கும் வாரத்துக்கு முந்தி எங்களுக்கு உத்தரம் தேவையில்லை. நாங்க சேர்றதுக்கு எப்படி முறை எழுதினோமோ இதே போல பிரிஞ்சு கொள்றதுக்கும் நாங்க முறை எழுதி கொள்வோம். இப்படித்தான் பிரிய போவோம். குட்வில் இப்படித்தான் பிரியும். முஷாரக்காவுடைய பாடத்தை நல்லா படியுங்கோ. என்ன நாங்க சொல்லிக் கொடுக்கணும், என்ன செய்யணும்? எனவே உலகத்தில் நல்லா யாபிச்சுக்கோங்க. வறுமை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பத்தி இமாமுனா ஷாபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, லா துஷாவிர், லா துஷாவிர் மன் லைஸ ஃபீ பைத்திஹி தகீக்குன். ஒத்தட்ட இப்ப ராவைக்கு சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க அவர்கிட்ட போயிட்டு ஒரு மஷூரா கேட்டா அவட தலைவேலை செய்வாங்க. சொல்லுங்க பாபு, நோன சொன்னா பிள்ளைக்கு பால் இல்ல, பால் வாங்கிட்டு வாங்கோடு சொல்லி இவர் 400 கிராம் பால் பாக்கெட் ஒன்று வாங்கறதுக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அதை யோசிச்சு கொண்டு யார்கிட்ட போவோம், எப்படி வாங்குவோம், என்ன செய்வோம், அதை பத்தி யோசிச்சு கொண்டிருக்கக்குள்ள நீங்க அவர்கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த மஷூரா பண்ணினா அவட தலைவேலை செய்வாங்க. அவட தலை எங்க வேலை செய்யும்? 400 கிராம் பால் பாக்கெட்ல தான் வேலை செய்யும். தண்ட கையால உழைத்து சாப்பிடுறதுக்கு யாரு கேளாதோ அவர் தண்ட தலையால முடிவும் செய்ய மாட்டார். தண்ட கையால யாருக்கு உழைத்து சாப்பிட இயலாதோ அவருடைய தலையால் அவர் சுயமாக முடிவும் செய்ய மாட்டார். மல்லம் யக்குல் பிதர்பத்தி ஃபஸ்ஹி லம் யக்குல் அவருடைய கை, இந்த கையால் உழைச்சி சாப்பிட்டு நீங்க முயற்சி செஞ்சா தான் தலை கூட வேலை செய்யும். எனவே வறுமைக்குதே வறுமக்கூடாது. வாலிபர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு நாளும் வறுமையை விரும்பக்கூடாது. வறுமைக்கு எதிராக உழைப்பு செய்யுங்கோ. ஆனா வறுமைக்கு எதிராக எப்படி உழைப்பு செய்யணும்? இன்னும் ஒரு ஹதீஸ்ல இன்னும் ஒரு கவிஞர் ஒரு புலவர் சொல்றாரு, لو ان لقمان الحكيم الذي صارت به الرقبان بالفضل بلي بفقر وعيال لما فرق بين التبن والبقل. سبحان الله. வர்மைய பத்தி சொல்லக்குள்ள எங்களுக்கு தெரியும் சூரத்து லுக்மான், குர்ஆன் ஒரு சூராய்க்கு லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம் பத்தி. பெரியொரு கல்விமான், அறிவாளி, தலை சிறந்த ஒரு இன்டலெக்சுவல் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லேனும். குரான் அவரை பத்தி ஒரு அறிவாளி என்று சொல்லியே குரான் சொல்லி இருக்க, லுக்மானுல் ஹக்கீம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய விஸ்டம், அவர் தன் மகனுக்கு செய்த அறிவுரைகளை பத்தி குரான்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இதே போல ஏராளமான ஹதீஸுகள்ல ஹதரத் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன புத்திமதிகள், அதாவது விஸ்டமான வார்த்தைகள், விஸ்டமான தோட் எங்களுக்கு ரொம்ப அறிவுரைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி, அவருடைய விஸ்டம பத்தி, அவருடைய அறிவை பத்தி ஒரு புலவர் படிச்சக்குள்ள சொல்றாரு, லவ் அன்ன லுக்மான் அல் ஹக்கீம் இல்லதி சாரத் பிஹி ருக்பான் உபில் ஃபதலி. அந்த லுக்மான் ஹக்கீம் இருக்கிறாரு, அவரை சந்திக்கிறதுக்கு உலகத்துடைய படைகள் எல்லாம் போய்கொண்டிருந்துச்சு. அறிவு தேடுற உலமாக்கள் எல்லாரும் அவற்ற போனாங்க. எல்லாரும் போய்த்து கால் மடிச்சு உட்கார்ந்து படிச்சாங்க. அவர் பேசுற பேச்ச காது கொடுத்து கேட்டாங்க. அவரிடத்துல போய்த்து எல்லாருமே படப்படையாக போய்த்து மக்கள் படிச்சாங்க. அப்படிப்பட்ட லுக்மானாவது புலிய பி ஃபக்ரின் வஹியாலின், வறுமையை கொண்டு அல்லாஹ் அவரை சோதித்திருப்பார் என்றிருந்தால், எதை கொண்டு? வறுமை, ஃபக்ர், கஷ்டம், பவர்ட்டியில் அவர் இருப்பார் என்றிருந்தால், லமா ஃபர்ரக பைன திபினி வல் மக்கள், அவருக்கு கீழக்கு மண்ணுக்கு வித்தியாசம் விளங்கி இருக்க மாட்டார். எனவே வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்கோ, நாங்க வறுமையை விரும்பாத சமூகம். ஆனால் உலகத்தில் எப்பொழுதுமே நாங்க என்ன செய்வோம் என்றிருந்தால், ஹலாலான பணம், வறுமையை இல்லாமல் ஹலாலான முறையில் பணம் தேடக்கூடிய சமூகமாக இருக்கணும். ஹலால் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையில் அமைச்சுக்கோங்க, எப்பயுமே உம்மத்துக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஹலால் என்ற குள்ளே பார்க்கறது வட்டி இல்லை. வட்டி மட்டுமல்ல, வட்டி மட்டுமல்ல ஹராம். ரிஷ்வத், லஞ்சம் கொடுக்கிறது எடுக்கிறது. லஅன அல்லாஹு ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் கொடுக்கிறவன் லஞ்சம் எடுக்கிறவன். இந்த நாட்டில் இந்த மன்னிச்சுக்கோங்க நான் சொல்றதுக்கு, லஞ்சம் வாங்குற சமூகம் டிகிரி ஹோல்டர்ஸ், லஞ்சம் கொடுக்கிற சமூகம் பிசினஸ் மேன். லஞ்சம் வாங்குற யாரு? நான் நேத்து சொன்னேன், கலனி யூனிவர்சிட்டி உள்ளவர்களுக்கு பயம் பண்ணக்குள்ள லஞ்சம் வாங்குறதுக்கு பிரைப் எடுக்கிறதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் இதுமா? என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லுங்களேன்? டிகிரி கொடு. கஸ்டம்ஸ்ல, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, போலீஸ்ல, முனிசிபல்ல, ஒரு உத்தியோகத்தருக்கு தான் லஞ்சம் வாங்கிடும், அவருக்கு தான் லஞ்சம் கொடுப்போம் வைத்து. அப்ப லஞ்சம் வாங்குறதுக்கு யாராய் கூடும்? ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கணும், அல்லது ஒரு முனிசிபல் ஒரு ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகிக்கணும். லஞ்சம் கொடுக்கிற யாரு? யாரு? பிசினஸ் பண்றாங்க, முறை தவறு வியாபாரம் பண்றாங்க. கவர்மெண்ட்ல சட்டம் இருக்குது, இந்த இடத்துல கூடு கட்டேலா, அதற்கு கவர்மெண்டால போட்ட லோ. அவங்க சும்மா லோன் போடல, அவங்க என்வாயர்மெண்ட் பாதுகாக்கிறதுக்கு, வென்டிலேஷனை பாதுகாக்கிறதுக்கு, எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வு கிடைச்சதுக்காக லோ போட்டிக்குது. அப்ப நாங்க போகிறோம், அதை வயலேட் பண்ணணும். அந்த லோ என்ன செய்யறோம்? நாங்க லஞ்சத்தை கொடுத்து சரி இதை பாஸ் பண்ணிக்கொள்வோம். லஞ்சம் கொடுக்கிறதும் கூடாது, எடுக்கிறதும் கூடாது. இந்த லஞ்சத்தை அங்கே கொண்டே நீங்க இன்னைக்கு காலையில லஞ்சமாக வாங்கி அன்னைக்கு பிள்ளைக்கு மருந்தாக வாங்கி கொடுக்கிறீங்க, பிள்ளைக்கு பாலாக கொடுக்கிறீங்க. அதே லஞ்சத்தில் வாங்கின சொத்து அசட்ட நாளைக்கு உங்களோட குடும்பத்துக்கு அனந்தர சொத்தாக விட்டுட்டு போறீங்க. வாழ்க்கையில பழகிக்கும் ஒரு நாளும் அல்லாஹ் என்னை உங்களுடைய பாதுகாப்பானாக. லஞ்சம் கொடுக்கிற சமூகமும் அல்ல, லஞ்சம் வாங்குற சமூகமும் அல்ல. கிளியர், இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆகிட்டு சொன்னால், உம்ராவும் லஞ்சம் கொடுத்து போற அளவுக்கு ஆகிட்டு, ஹஜ்ஜிக்கும் லஞ்சம் கொடுத்தா புகையிலுமான அளவுக்கு ஆகிட்டு. நான் யாரும் போனு சொல்லல, உம்ராவுக்கு போனாங்க, ஹஜ்ஜிக்கு போனாங்க நான் சொல்ல இல்லை, அந்த அளவுக்கு ஆகிட்டு. அரபு உலகத்தில் இஹ்ராமோட போயிருக்கிறாங்க மக்கள், இஹ்ராமோட. நாங்க எலோ பண்ண மாட்டோம் உங்களுக்கு, நீங்க 500 ரியால் தராம சொல்லி சொன்ன சம்பவங்களை கண்ணால பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு உம்மத்தில் ஹராமான வருமானம் தேடுற பழக்கம் வந்துட்டது, ஹராமாக திருடணும். அதே போலத்தான் பணத்தை என்ன செய்யறது? ஒன்று இருக்கிறது, ரிஸ்க் இல்லாம சம்பாதிக்கிறது. ரிஸ்க் பேச்சு கடமை, நாங்க ரிஸ்க் இருக்க மாட்டோம். எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு இப்படித்தான் பணம் சம்பாதிக்கணும், கூடாது. ஜகாத்து கொடுக்காம, குடும்பத்துக்கு செலவழிக்காம, நல்லா யாவச்சுக்கோங்க. எல்லாரும் கேட்கறது குடும்பத்துக்கு ஜகாத்து கொடுக்கலுமா? நான் சொல்றேன், கொடுக்கலும் பிரச்சனை இல்லை. எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஅன் தன் குடும்பத்துக்கு ஜகாத்து ஹராமாக்கினாங்களோ, இதே போல நாங்க சொல்லணும். எனக்கிட்ட பணம் இருக்கும் காலம் எல்லாம், நான் செல்வந்தனாக இருக்கும் காலம் எல்லாம், ஏண்ட குடும்பத்தில், ஏண்ட புறவிகள்ல, ஏண்ட புறவிகளுடைய குழந்தைகள்ல, ஜில் குர்பாக்கள்ல யாரும் போய் என்ன செய்யக்கூடாது? ஜகாத்து வாங்குற சமூகமாக இருக்கக்கூடாது. ஏண்ட குடும்பம் எனக்கிட்ட பணம் இருக்கும் வரைக்கும் ஜகாத்து வாங்காத சமூகமாக இருக்கும் என்று சொல்லி எங்களோட பணத்தை நாங்க பங்கு வச்சு கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல ஜகாத்த வேறயா சொல்றான், வா தல் மால அலா ஹுப்பிஹி ஜவில் குர்பா, ஜவில் குர்பா. நான் ஒரு கட்டத்தின் சந்தர்ப்பம் கிடைச்சும் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இனபந்து காராக்களுக்கு எப்படி செலவழிக்கணும். நாங்க படிச்சிருக்கிறோம் வக்ஃபா பத்தி. வக்ஃபன் சொன்னா சொல்றது ஆக்களுக்கு தெரிஞ்ச வக்ஃபன் தெரியுமா? ரெண்டே ரெண்டு வக்ஃப் தான் உம்மத்துக்கு தெரியும். ஒன்று பள்ளிக்கு வக்ஃப் செய்யணும், அல்லது செய்யணும் மதரசாவுக்கு வக்ஃப் செய்யணும். ஒன்றோ பள்ளிக்கு, ஒன்றோ மதரசாவுக்கு. இல்ல, ஏண்ட குடும்பத்துக்கு வக்ஃப் செய்யலாம். அதுக்கு சொல்றது வக்ஃப் ஜுர்ரி, வக்ஃப் அஹ்லி, குடும்பத்துக்கு வக்ஃப் செய்யறது, பரம்பரைக்கு வக்ஃப் செய்யறது, எங்கட குடும்பத்தில் உள்ள ஏழைகளுக்கு வக்ஃப் செய்யறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன் என்ற ஆயத் இறங்கிச்சது. அந்த ஆயத் இறங்கினதுமே அந்த சஹாபிக்கு ஒரு ஆசை வந்துச்சு, எனக்காக விருப்பமான சொத்து இந்த சொத்துல இந்த பைரஹா என்ற ஃபார்ம், அந்த ஃபார்ம் பைரஹா, அந்த ஃபார்மை கொண்டே அப்படியே கொடுத்துட்டாரு. யா ரசூலல்லாஹ், இத நீங்க நினைச்ச இடத்துக்கு கொடுத்துடுபடி சொல்லி, இந்த சொத்து தான் எனக்காக விருப்பமான சொத்து. அன்பான சகோதரர்களே, சில மக்கள் பேங்க் பேலன்ஸை பார்த்து பெரு சந்தோஷப்படுறது போல சமூகத்தில் மக்கள் இருக்கிறாங்க கொடுத்து சந்தோஷப்படுறவங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை உங்களை மாற்றி வைப்பானாக. சேர்த்து வச்சு பெருமைப்படுறது போல, சேர்த்து வச்சு சந்தோஷப்படுறது போல கொடுத்து சந்தோஷப்படுறவங்க, ஹாப்பி கொடுத்துட்டேன். சஹாபாக்கள் கொடுத்து சந்தோஷப்பட்டாங்க. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். ஒன்று இருக்குது, நாங்க கொடுக்கிற தர்மம் மேல் மிச்சமானது. நான் இன்னும் அந்த இடத்துக்கு வந்து சேரல, எங்களுக்கு விருப்பமானத்தை தூக்கி கொடுத்துருவோம். அதுக்காக வேண்டி இந்த ஆயத்தை சும்மா அமல் செய்ய வேணாம், அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. விருப்பமானத்தை கொடுக்கத்தான் வேணும், ஆனா எப்படி கொடுக்கிறோம் என்ற தொலமாக்கள் அணுகி பார்த்துக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பைரஹான்ற ஃபார்ம் எனக்கு ரொம்ப விருப்பமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத பள்ளி கொடுத்துடுவாப்பா, இதை மதரசாவை கொடுத்துடுவாப்பான்னு வழிகாட்டல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை உண்ட குடும்பத்துக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் திரட்டி தரக்கூடிய ஒரு வக்ஃபாக இதை மாத்திடு. அந்த காணியை வச்சு கொண்டாங்க, அதுல வரக்கூடிய வருமானம் அப்படியே தங்க குடும்பத்துக்கு பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது. இந்த ஹதீஸ ஆதாரமாக வச்சு உலமாக்கள் எழுதிக்கிறாங்க, குடும்பங்களுக்கும் வக்ஃபுகள் உருவாக்குங்க. குடும்பத்துக்கு இந்த சிஸ்டர்ஸ் மாறிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி நான் என்ன அப்படியே விட்டிருக்கிறேன், அதுல வர ரெண்டல் இன்கம் இந்த குடும்பத்துக்கு அப்படியே பங்கிட்டு கொடுக்கப்படும். இந்த பிசினஸ்ல ஒரு 20% ஷேர்ஸ் நான் ஒதுக்கிக்கிறேன், அதுக்கு ஜகாத் இல்ல, அந்த 20% ஜகாத் வராது, அதுக்கு சட்டம் வேற. அந்த பணத்தை நீங்க எப்படி பங்கிட்டு கொடுக்கணும், உங்களோட பணத்தை பெருக்கிறது போல இந்த ஷேர்ஸ் உடைய வலிமையும் நீங்க பெருக்கணும் கூட்டணும். இது எங்களோட பிசினஸ்ல ஒரு பகுதி. நாங்க என்ன செய்யறோம், அஞ்சு ஷேர்ஸ், அஞ்சு டிரெக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க இருந்தால் எங்களோட முழு குடும்பமும் சேர்ந்த ஒரு டிரெக்டர், அவங்களுக்கும் ஒரு ஷேர் இருக்கிறது. நாங்க என்ன செய்வோம், செப்பரேட்டாக தனிய அதை நாங்க மெயின்டைன் பண்ணுவோம். அப்ப நீங்க ஒரு நாள் உங்களோட குடும்பத்துக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட மாட்டாது. ஏண்டா, அவங்களுக்கும் பணம் இருக்கிறது, அவங்களோட பேர்ல ஒரு பிசினஸ் இருக்கிறது, அவங்களுக்கு மாதம் மாதம் போகக்கூடிய அந்த அந்த செலவுக்குரிய பணம் போய்கொண்டிருக்கும். இதை பத்தி இஸ்லாம் மிச்சம் ஆழமாக பேசியிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலே வரணும். நான் நினைக்கிறேன், 1960களில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரன், பணக்கார சகோதரர் தான் மீசான் ஹாஜியார் என்று சொல்லி, அவருடைய அந்த இதுல கூட ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்கிறது, மீசான் ட்ரஸ்ட் என்று சொல்லி, தன் குடும்பத்தில் இல்ல ஏழைகளுக்கு பணக்க ஏழைகளுக்கு நோயாளிகளுக்கு செலவழிக்கிறதுக்கு என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்கிறது, இருந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நல்ல உதாரணங்கள் எடுத்து எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரணும். நாங்க வாழ்ந்தோம், சம்பாதிச்சோம், பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போனோம் என்று சொல்லிட்டு போனா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இன்னும் ஒன்றே சொல்றேன், நான் பதுவா செய்யற பல கால இல்ல, ஹராமான முறையில். அப்ப ஒன்று சொன்னேன், வட்டி இல்ல, ரெண்டாவது என்ன இல்ல, லஞ்சம் எடுக்க மாட்டோம், மூணாவது சொன்னேன், ரிஸ்க் இல்லாத வியாபாரம் செய்யறதில்லை, ரிஸ்கோட வியாபாரம் செய்வோம், தவக்கல் நாளல்லாஹ் வியாபாரம் செய்வோம், சும்மா தின்ன மாட்டோம். மூணாவது ஒன்று சொல்றேன், நாலாவது ஒன்று சொல்றேன், அன்புக்குரிய சகோதரர்களே, ஜகாத்துகளை குடும்பத்துக்கு, சதக்காவை குடும்பத்துக்கு, தர்மத்தை பங்கிட்டு கொடுத்துட்டு செய்வோம். அஞ்சாவது ஒன்று முக்கியமான ஒரு பகுதி தான், பணத்தை எப்படி கையாளணும்டா, பணத்தை பத்தி சொல்லப்பட்ட ஆயத்துகள் ஒரு முக்கியமான ஆயத்து தான் அனந்தர சொத்து. நீங்க மௌத்தானா உங்களோட ஜனாசாவை எப்படி குளிப்பாட்டி தொலைவிச்சு அடக்கணும்ன்றதை பத்தி குரான் சொல்லல, அது ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்குது. நாங்க பொதுவாக சொல்றது, ஒரு ஜனாசா மௌத்தானா எத்தனை கடமை இருக்குது, நாலு, எத்தனை இருக்குது சொல்லுங்களேன், இதுக்கு பிறகு ஏழு ஆக்கிட்டு போ, எத்தனை ஏழு, ആറില്ല ഏത്? ഇത് ഖുർആനിലേക്ക്. നാല് നാങ്ക പഠിച്ചിരിക്കണോ? ജനാസ പിന്നെ ചെയ്യണം, കുളിപ്പാട്ടോണം, കഫൻ ചെയ്യണം, തൊളിവിക്കോണം, അടക്കം ചെയ്യണം. അഞ്ചാമത് എന്നാ? ഇന്ന് ജനാസാവുടിയ കടൻ നിറവേറ്റപ്പെട വേണ്ടും. എപ്പടി ജനാസാവുക്ക് നിങ്ങൾ തൊളിവിക്കിനീങ്കലോ ഇതേപോലെ ജനാസാവുടിയ കടൻ. ജനാസ മുആമല ചെഞ്ചിരുപ്പാറേ, ജനാസാവുക്ക് വരവേണ്ടിയത് ഇവർക്കത്, കൊടുക്ക വേണ്ടിയത് ഇവർക്കത്. ഒരു ജനാസ മൗത്താണോന്നേ അവരുടെ അക്കൗണ്ട് നീങ്ക இந்த உலகத்தில் உலகத்தில் உள்ள காவிரிகள் சேர்ந்து போல அவருடைய அக்கவுண்ட் அவங்களுக்கு சீஸ் பண்ணேலா? அவருடைய அக்கவுண்ட்டுக்கு போய் தொங்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஹெஜ்ரு செய்யலா? சீல் பண்ணி வைக்க முடியாது. அந்த அக்கவுண்ட் ஃபங்க்ஷன் ஆகணும், அதுக்கு ஒரு நோமினி இருப்பாரு. இன்னைக்கு நடக்கிறதுண்டா? சிங்கப்பூர்ல சுவிஸ்ல போயிட்டு காசை போட்டு வந்தாரு. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இந்த பிளாக் மணி காராக இருக்கிறாங்களே, நீங்க செய்த பிளாக் மணியால் ஒன்றும் சாப்பிடல உங்களுக்கு, உங்களோட பணம் இல்லா போய்த்திடும். உங்களோட பணத்தால் எந்த லாபமும் இல்லை. கடன் கொடுக்கப்பட வேண்டும். ஒன்று கடன், கடனை கொடுத்துருப்போம், வரவேண்டிய கடன் வசூலிக்கப்பட வேண்டும். ஒன்று சொல்ற இதே விலைக்குங்க, உம்மத்து தரமாற்றத்தில் இந்த பள்ளியில கூட நான் பார்த்திருக்கிறேன், ஜனாசாவை வச்சிருப்பாங்க. அப்ப குடும்பத்துவத்தில் வந்து சொல்லுவார், இந்த ஜனாசா யாருக்கு சரி என்ன சரி தர இருந்தா எங்கள்கிட்ட வாங்கோ, நாங்க தாரோம், குடும்பத்துடைய சகோதரர் நாடுங்கோ, நானாவன் நாடுங்கோ, தம்பிய நாடுங்கன்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு தர இருந்தா நீங்க வருவீங்க, நீங்க கொடுக்க இருந்தா, நீங்க கொடுக்க இருந்தா யாரு கொடுக்க வேண்டியது? இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தர வேண்டிய சொத்தை இந்த மையத்துடைய அனந்தர சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னால முதலாவது அவங்க பங்கிட்டு உங்களுக்கு தரணும். இது முதல் கட்டம். இரண்டாவது கட்டம் என்னன்னா, நீங்க கொடுக்க வேண்டியது இப்ப மையத்துக்கு கொடுக்க வேண்டியது அல்லது, அது மையத்துக்கு கொடுக்க வேண்டிய கடன் அல்ல. இப்ப நீங்க கொடுக்க வேண்டியது அனந்தர சொத்து, அது ஒரு ஆளுக்கு அல்ல, அது பல பேருக்கு பங்கிட்டு போக வேண்டியது. சம்டைம் சில கட்டங்கள்ல அந்த மையத்தை அவர் மௌத்தாகக்குள்ள அவருடைய மனைவி ஒரு 8 மாத குழந்தைய மயத்தில் சுமந்து இருக்கிறார் என்றிருந்தால், இந்த மயத்தில் உள்ள புள்ளக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கடன் ஒரு பகுதி எங்க இருக்குது? யாரு போண்டிக்குது? இந்த புள்ளக்கு போக வேண்டியிருக்கிறது. அஞ்சாவது கடமை, ஒரு ஜனாசா உடைய சொத்து பங்கு வைக்கப்பட வேண்டும். ஜனாசாவுடைய கடன் அவருக்கு கொடுக்க, அவர் கொடுக்க வேண்டியது அவருக்கு வர வேண்டியது. அஞ்சாவது. ஆறாவது என்ன தெரியுமா? அவருடைய வசியத்துகள் நிறைவேற்றப்பட வேண்டும். லாஸ்ட் வீல். சுபஹானல்லாஹ், எங்க இருக்குதோ வசியத். ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்யணும், உம்ராவுக்கு மேல் உம்ரா செய்யணும், எங்க இருக்குது வசியத்து எழுதினவங்க? என் மௌத்துக்கு பிறகு என் சொத்துல மூணில் ஒன்ற நான் இந்த பர்பஸுக்காக வேண்டி வசியத் லாஸ்ட் வீல் எழுதியிருக்கிறேன். எழுதுங்க வசியத். 66.66% பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு அதில் உங்களுக்கு கையடி செய்யாது. யூ ஹாவ் எ நோ ரைட். நீங்க எழுதினாலும் அது அக்செப்டபிள் இல்ல. ஒத்தருக்கு புள்ளகளே இல்ல, வச்சுங்களே ஒத்தருக்கு புள்ளகளே இல்ல. வைஃபும் மவுத், ஒரே ஒரு நாணம் மட்டும்தான் அடிக்கிறார். யார் நாணம்? ஒரு நாணம். அந்த நாணம் தம்பி மவுத்தாகக்குள்ள ஐசியுடிக்காரு. அவரும் கடைசி கட்டத்தில் அவர் இந்த மவுத்தாக எங்கிக்காரு. இவர் மௌத்தாகக்குள்ள சொல்றார், எழுதினாரு லாஸ்ட் எழுதினாரு, என் சொத்துல என் முழு சொத்து, எனக்கு புள்ளையும் இல்ல, எனக்கு மனைவியும் இல்ல, என் வாப்பா மௌத்து, என் உம்மா மௌத்து, எனவே என் முழு எனக்கு ஒரே ஒரு நாணத்தான் இருக்கிறாரு. அந்த நாணா இருக்கிறார், அவரும் இவருக்கு எல்டரி பர்சன், வயசாளி ஆயிக்காரு. எனவே நான் யோசிக்கிறேன், என் முழு சொத்தே இந்த பள்ளிக்கு இந்த மதரசாவுக்கு எழுதிடுவோம் சொல்லி அவர் எழுதிட்டு மௌத்தானா. இந்த மதரசாவுக்கோ இந்த பள்ளிக்கோ முழு சொத்தையும் எடுக்க இயலாது. எவ்வளவு எடுக்க இயலும் என்றால் 66 வீதத்தை விட்டுட்டு 33 வீதத்தை தான் எடுக்க இயலும். மற்ற 66 வீதம் யாருக்கு போகும் சொல்லுங்களே? நானுக்குத்தான் போகும். இரண்டாவது நாள் நான மண்டையை போட்டால் அது நானோட அனந்தரக்காராக்களுக்கு மைனிக்கு பங்கு போகும். நானோட வைஃப் கூட மைனி, நானோட பிள்ளைகளு பங்கு போகும். வசியத்துன்றது குர்ஆன்ல வந்த மிக முக்கியமான ஒரு தலையங்கம். அல்லாஹ் எங்களை மன்னிக்கட்டும், நாங்க இதுகளை பத்தி ஹுத்துபாக்கள் ஓதல் இன்னும். வசியத்துடைய முக்கியத்துவம் என்ன? ஒரு ஜனாசா மௌத்தாகிட்டா, ஒரு ஜனாசாவுடைய மௌத்துக்கு, ஒருவருடைய மௌத்துக்கு பிறகு அவருக்கு செய்யப்பட வேண்டிய ஆறாவது கடமை என்ன? அவருடைய லாஸ்ட் வில் நிறைவேற்றப்பட வேண்டும். அஞ்சாவது ஏழாவது தான் அல்லாஹ் சொல்றான், அவருடைய அனந்தர சொத்து பங்கு வைக்கப்பட வேண்டும். அனந்தர சொத்து பங்கு வைக்க, ஆச்சரியமான வார்த்தை. இங்க இருக்கிறாங்க உலமாக்கள், சுபஹான குர்ஆனுடைய வார்த்தையை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவுலாதிக்கும். உதாரணமாக இந்த பிள்ளைய கொண்டு வைத்து நான் மதரசால போட்டு வாரேன், வச்சுக்கோங்களேன், ஹாஸ்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வாரேன். நான் வரக்குள்ள நான் சொல்லுவேன் மதரசாவுடைய ஸ்டாஃபுக்கு, என் பிள்ளைய கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கோ, என் பிள்ளையுடைய விஷயத்துல கொஞ்சம் கண்ணு கருத்துமாகறீங்கோ, என் வசியத்து வாப்பா இதை கொஞ்சம் கவனமா கேளுங்கோன்னு சொல்லி உஸ்தாதுக்கு சொல்லிட்டு வருவேன். இதுதான் நடைமுறையில் உள்ள பழக்கம். ஆனா உஸ்தாத் எனக்கு சொல்லுவாரா, ஒரு பிள்ளைய கொண்டு மதரசால போட்டீங்க பிரச்சனை இல்லை அல்ஹம்துலில்லா, வீட்டுள்ள பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கோங்கன்னு பிடிக்கும் சொல்லுவாராங்க? அப்படி சொல்ல, ஒரு பிள்ளைய கூட இங்க போட்டீங்க சரி, மதரசாவில் ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை இல்லை, வீட்டுல பிள்ளைகள் எல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லேலுமா? எனக்கு சொல்லேலும் என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி, உங்களுக்கு சொல்லேலும் என் பிள்ளைய பார்த்துக்கொள்ள சொல்லி. ஆனா அல்லாஹ் சொல்றான், யூசிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான், ஃபி அவுலாதிக்கும் உங்களோட குழந்தைகளுடைய விஷயத்தில், உங்களோட குழந்தையுடைய விஷயத்தில். நீங்க மௌத்தா போனா உங்களோட சொத்து உங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும்? இங்க உலமாக்களுக்கு ஒரு அழகான படிப்பினை குர்ஆனுடைய வார்த்தைகள்ல. அல்லாஹ் சொல்றான் அவுலாதிக்கும், ஏன் அபுனா இக்கும் என்று சொல்லல? அந்த ஆயத்தினுடைய கடைசியில சொல்றான் ஆபா உக்கும் அபுனா உக்கும், அங்க ஏன் அல்லாஹ் அவுலாதுக்கும் சொல்லலாம் அபுனா உக்கும் சொல்றான்? சுபஹானல்லாஹ், குர்ஆனுடைய வார்த்தைகள் ஆச்சரியமானது. அன்பான சங்கையானவர்களே, சொத்துக்கள் சும்மா சம்பாதி. அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் சொன்னால், வாப்ப மௌத்தானத்துக்கு போறது இது என்ன மன்னிச்சுக்கோங்கோ, அன்னாதிரு கல் மாதும் ஒன்று ரெண்டு மூணு இருக்கேலும், ஆனால் ஜென்ரலாக நான் பேசுறேன், ஜென்ரலா நான் பேசுறேன். வாப்ப மௌத்தானத்துக்கு பிறகு சொத்துக்களை பிரிச்சு கொள்றதுல பிள்ளைகள் சண்டை பிடிப்பாங்க என்றிருந்தால் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. நான் சந்தேகப்படுகிறேன், மார்க்கத்துடைய கண்ணை வச்சு சந்தேகப்படுகிறேன், அந்த மையத்தை விட்டுட்டு போன சொத்துல ஹராம் ஹலால் பிரச்சனை இருக்கும் சொல்லி. வாப்ப தேடின முறப்பில அந்த வாப்ப சப பண்ண இல்ல, புள்ளைகள் சப பண்றாங்க. இன்னைக்கு 3000 கேஸ் இருக்குது கோர்ட்ல, அனந்தர சொத்துக்காக வேண்டி சண்டை, சொத்துக்கள் எப்படி பிரிச்சு கொள்ற சண்டை. ஒத்தர் தொழுகையில சண்டை பிடிச்சா, அஞ்சு நேரம் தொழணுமா மூணு நேரம் தொழணுமா சண்டை பிடிச்சா, அதை ஆகிய பண்ணி பாகியம் பண்ணி சண்டை பிடிச்சு பிரச்சனை பட்டு விதவண்டவாதம் பண்ணி செஞ்சா, அன்புக்குரிய சகோதரர்களே, அது சொல்லேலும் குர்ஆன்ல நேரடியாக 17 ரகாத்துக்கு வந்தில்லத்தானே, இவங்க ஹதீஸ் ஏற்றுக்கொள்றாங்க இல்ல அதனால இவங்க சண்டை பிடிக்கிறாங்க சொல்லி ஒத்தருக்கு சொல்லிட்டு புகையிலும். ஆனா அனந்தர சொத்துல யாருக்கு அப்படி சொல்லிட்டு புகையிலாது? அனந்தர சொத்துல 17 ரகாத்தண்டு மட்டுமல்ல, ஒரு ஒத்தர் மௌத்தானா அவருடைய உம்மக்கு எத்தனை வீதம், இவ்வளவு கொடுங்க கொஞ்சம் பார்த்து செஞ்சவங்க சொல்லல, 16.6 வீதம். மனைவி மௌத்தானா 12.5 வீதம், 12.5%. மையத்து மௌத்தா, ஒருவர் மௌத்தாகிட்டா அவருக்கு ரெண்டு பொம்புளை புள்ள அல்லது ரெண்ட விட மூணு கூட இருந்தால் அந்த மொத்தமாக எல்லாருக்குமாக சேர்த்து 66% ஆம்பளை புள்ள இல்லட்டு, ஆம்பளை பிள்ளைகளும் இருந்தால் இத்தனை வீதம். சுபஹானல்லாஹ், சகோதரர்களுக்கு இப்படி இத்தனை வீதம். ஒத்தர் மௌத்தாகிறாரு, அவருக்கு வாப்பா உம்மாவும் இல்ல, அவர் கல்யாணம் முடிச்சியும் இல்ல, அவருக்கு பிள்ளைகளும் இல்ல, கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளும் இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய சொத்து யாருக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும்? சுபஹானல்லாஹ். ஒத்தர் மௌத்தாகிறாரு, ஒருவருக்கு மௌத்து வந்துட்டது, அவருக்கு யாருமே இல்ல, சகோதரர்கள் என்று சொல்லி கூட பிறந்த அந்த உம்மக்கும் வாப்பக்கும் பிறந்த பிள்ளைகள் யாரும் இல்ல. ஏற்கனவே உம்மை கல்யாணம் முடிச்சு அந்த உம்மக்கு ஒரு ரெண்டு பிள்ளை இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுக்கு எப்படி பங்கு போகணும்? சுபஹானல்லாஹ். குர்ஆன் மிக தெளிவாக இதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லி தந்திருக்கிறது. யாரெல்லாம் இந்த சங்கையான குர்ஆனை இங்க வச்சுட்டு சொத்து தண்டைக்காக வேண்டி, சொத்தை பிரிச்சு கொள்ற பிரச்சனைக்காக வேண்டி கோர்ட்ல போயிட்டு நிற்கிறீங்களோ, நீங்க முஸ்லீம்களாக இருக்க மாட்டீங்க, நீங்க முஸ்லீம்களாக இருக்க மாட்டீங்க. நீங்க ஓதுற குர்ஆன் நயவஞ்சகத்தனமான குர்ஆன். ஏன் குர்ஆனை ஓதுறீங்க? அந்த குர்ஆன் அமைச்சரிங்க இல்ல, அந்த குர்ஆன்ல பிளாக் அண்ட் வைட் கிறிஸ்டல் கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட சொத்தி பிடித்தான், உனக்கு இவ்வளவு தான். இத சொன்னதுக்கு பிறகு யாரு கேளும் இதுல பேசி பாகியம் பண்றதுக்கு? இதுல யாரு கேளும் சண்டை பிடிக்கிறதுக்கு? இன்னைக்கு கோர்ட் வழி அலை வாங்க பயித்துக் கொண்டு, சீ வழி வாங்க பயித்து, சொத்துக்காக வேண்டி. ரெண்டு காரணம், ரெண்டு. ஒன்று, நான் நேரடியாக சொல்ல இல்லை, நான் மறைமுகமாக சொல்றேன். அந்த சொத்து பிள்ளைகள் சண்டை பிடிப்பாங்க என்றிருந்தால் அந்த சொத்தை தேடின முறையில் ஏதும் சந்தேகம் இருக்கும். ஹலாலாக உழைச்ச பணமாக இருந்தால் அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் சண்டை பிடிக்க மாட்டாங்க. இரண்டாவது, பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறீங்க தானே, நீங்க முஸ்லீங்களான்றது கொஞ்சம் ஒரு முறை செக் பண்ணிக்கோ. ஏன் காரணம்? குர்ஆன் இது, இது குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயம். உங்களுக்கு சண்டை பிடிக்கலும் தக்பீர் இங்க கட்டணுமா அங்க கட்டணுமா ஜமாத்துல போகணுமா தேவையில்லையா தராப் 20 ரக்காத்தா 8 ரக்காத்தா இதுல சண்டை பிடிக்கிற நியாயம்? இதுக்கு இஹ்திலாஃபு கடம்பாடு இருக்கிறது. பெருநாள் எப்ப வந்துச்சு? பெருநாள் அண்டக்கா இண்டக்கா புற தெம்பட்டது சரியா பிள்ளையா? இதை பத்தி பேசலும். இது ஒரு இஸ்திஹாதியத்தான மசாயில். இதுல இது வந்துட்டு குர்ஆன் இறங்கி வச்சப்பட்ட ஆயத்தல்ல. இது 9ஆம் தேதி தான் பெருநாள் வரும். குர்ஆன் இறங்கல்ல, குர்ஆன் இறங்க இல்ல. இப்படி இப்படிப்பட்ட மசாயில்கள் உங்களுக்கு பிளெக்சிபிலிட்டி இருக்கிறது, ஆனா அனந்தர சொத்துல யாருக்கும் பிளெக்சிபிலிட்டி இல்ல. அனந்தர சொத்துல அப்படி மேலும் இப்படி மேலும் யாருக்கும் சொல்ல இயலாது. நீங்க ஒரு மசாலா எடுத்துக்கொண்டு போயிட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய 7000 உலமாக்கள்கிட்ட போயிட்டு ஃபத்வா கேட்டாலும் 7000 பேருடைய வயசு உண்டாத்தான் இருக்கும். ரெண்டு வயசு வராது, ரெண்டு வயசு வராது, ஒரு வயசு. ஏண்டா? அது குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லப்பட்ட விடயம். நீங்க பைத்து ஒரு மசாலா எடுத்து போங்க பார்ப்போம். ஜும்ஆவுக்கு முந்தி சுன்னத்து தொழோனமா தேவையில்லையா? ஜும்ஆவுடைய அதான் சொல்லப்பட்டுட்டு இலங்கையில வந்து முஅஸ்ஸின் என்ன சொல்லுவாரு? அஸ்ஸலாத்து ஜும்ஆ, ஸலாத்து ஜும்ஆ, என்ன ஸலாத்து சுன்னத்து ஜும்ஆ ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாரு. நாங்கள் எல்லாரும் விரும்பி சுன்னத்து தொழுவோம். இந்த ஒரு மசாலா எடுத்துக்கொண்டு போயிட்டு நீங்க 7000 உலமாக்கள்கிட்ட போய்த்து கேட்டா, இங்க இருக்கக்கூடிய உலமாக்கள்கிட்ட நீங்க போய்த்து கேட்டா, அதுல மூணு கருத்து வரும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அப்படி ஒரு சுன்னத்தே இல்ல வாப்பா, கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க ஒரு சுன்னத்து இருக்குது, சுன்னத்து தொலைத்தான் வேணும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அது உங்களோட விருப்பம், தொழுது கொண்டாலும் பிரச்சனை இல்ல, தொலட்டியும் பிரச்சனை இல்ல, சண்டை பிடிக்க வானம் என்று சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அனந்தர சொத்து எங்க போய்த்து மசாலா கேட்டாலும் ரெண்டு கருத்து வராது, ஒரு கருத்து தான் வரும். அடிச்சு சொல்லுவேன். எனவே வாழ்க்கையில முதல் பேசிக் என்னன்னு சொன்னா, எங்க இருக்கிற பணத்தை நாங்க ஹலாலாக்கிக்கொள்ளும். இதுக்கு உள்ளதான் இரண்டாவது கட்டம், பணத்தை நாங்க செலவழிக்கிறது. இப்ப அல்லாஹ் பணத்தை தந்த நோக்கம் இருக்குதே, இது செலவழிக்கிறதுக்கு. பணத்தில் ஒரு முக்கியமான பாவம் தான் கன்ஸ், சேமிச்சு வைக்கிறது. பணத்தை சேமிக்கிறது, இந்த பணம் இருக்குதே இது எங்கேயும் பேத்து யாருடைய சேப்பிலே நிற்கக்கூடாது. இந்த பணம் ஆல்வேஸ் சர்க்குலேஷன், இது சுத்தி கொண்டு அடிக்கணும். இந்த பிளட், இந்த கையில் உள்ள உடம்புல ரத்தம் இருக்குது, இந்த எப்படி ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்குதோ, மேலிருந்து கீழே, கீழிருந்து மேல, முழு உடம்புல எப்படி ரத்தம் ஃபங்க்ஷன் ஆகுதோ, இந்த கை சுத்துதுண்டா, இந்த ரத்தத்தால் தான் கை சுத்துது. இந்த கண் பெறலது, பார்க்குது, வாய் பேசுதுண்டா, உங்களோட இது எல்லாத்துக்கும் பிளட், ரத்தத்துடைய சர்க்குலேஷன். எப்ப ரத்தம் வைத்து நிற்குமோ அன்றக்கது பரலைஸ் ஆகிடும். இதே மாதிரி தான் செல்வம், பணம், இது எங்கேயும் பேய்த்து பதுங்க கூடாது. இதை பேர் சுத்திக் கொண்டிருக்கோம். இஸ்லாமிக் எக்கானமின், இஸ்லாமிய பொருளாதார கொள்கை இதுதான். தங்கம் வெள்ளிய அப்படியே பதுக்கி வச்சுட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ண இல்ல, முதலீடு செய்ய இல்ல, அதை சர்க்குலேட்ல பண்ண இல்ல, சும்மா வச்சுட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் அவங்களுக்கு பெயின்ஃபுல் அதாப் இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல சல்லி வாப்பா சும்மா என்கிட்ட நோம்புல எங்க பள்ளியில் ஏற்றுக்காமல் ஒருத்தர் வந்து ஃபத்வா கேட்டார், ஆச்சரியமான ஃபத்வா. ரெண்டு வருஷத்துக்கு வந்து வந்தாராம், வந்து பேங்க்லேயும் போட இல்லாத காசாம், பேங்க்ல போட்டாலும் டாக்ஸுக்கு மாட்டுமோ தெரியா, ரெண்டு சொல்லி போட்டு காசெல்லாம் கொண்டு தெங்க வச்சாராம், அல்மாரில் வச்சுட்டு போயிட்டாராம், பொறும் போயிட்டாரு. கிட்டத்தட்ட 22 மில்லியன் காசை கொண்டு அல்மாரில் போட்டு மூடிட்டு பேக் பண்ணி வச்சுட்டு போனா முன்னுக்கால கல்லன் வரையில் பின்னுக்கால குள்ளம் வந்துட்டு, காசில் அறவாசி இல்ல, காசில் என்ன இல்ல. நான் சொன்ன கேள்விப்பட்ட சரித்திரம் வாப்பா இது, காசே குள்ள நினைச்சாமண்டு சொல்லி, காசே குள்ள நினைச்சாமண்டு. அவர் கேட்கிறார் இப்ப ஹதரத்துக்கு ஜகாத்திக்கான்னு கேட்கிறாரு, ஜகாத்திக்கான்னு கேட்கிறாரு. எங்கட சமூகம் இது, எங்கட சமூகம். பணம் சும்மா வச்சிற சாமான அல்ல, பணம் எப்பயும் என்ன செய்யணும், சுத்தோணும். சொத்து வச்சேதும் பிரச்சனை இல்லை, காணி பூமி வைங்க பிரச்சனை இல்லை, சல்லி வைக்கிறாது. அதாவது ஹதீஸ்ல வந்திருக்குது, மூணு பேர் குகைக்குள்ள போனாங்க, பெரிய ஒரு கல் வந்து மூடிக்கொண்டுச்சு. ஒத்தர் சொன்னார், கையேந்தினர், யாழ்லாம் எனக்கு இப்படிப்பட்ட உம்மவாப்பு இருந்தாங்க, உம்மவாப்புக்கு இப்படி உதவி செஞ்சேன், எனக்கு உதவி செய், கல்லு கொஞ்சம் பணிஞ்சிச்சு. ரெண்டாவது ஆள் சொன்னார், யாழ்லா ஒரு அப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு பாவம் செய்யறதுக்கு, பாவத்தின் பக்கமாக நெருங்கல்ல, உன்னுடைய பயத்தின் காரணமாக கொடுத்த காசையும் எடுக்காம திரும்பி போயிட்டேன். மூணாவதால் ஆச்சரியமான துவா செஞ்சாரு. என்ன துவா செஞ்சாரு தெரியுமா, யாழ்லா எனக்கு ஒத்தர் வேலை செஞ்சாரு கூலிக்கு. நாங்க யோசிப்போமே, எங்க கடையில் ஒருத்தர் வேலை செஞ்சாரு, 15 நாள் விளைஞ்சு பெய்த்தாரு, ஒரு மாசத்துக்கு சம்பளம், 15 நாள் HR டிபார்ட்மெண்ட் வந்து 15 நாள் ஒர்க் பண்ணிக்காரு, எவ்வளவு சம்பளம், அவருக்கு சம்பளம் 12,000 ரூபாய், பின்ன 15 நாளைக்கு 6,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். இப்ப நாங்க ஆக பெரிய முத்தகை தக்குவாதாரி என்ன செய்வாருண்டா, அந்த 6,000 ரூபாய் காசு எடுத்து அம்பளப்பில் போடுவாரு, நல்ல கம் எடுத்து ஒட்டுவாரு, ஒட்டி சீல் பண்ணி மேலுக்கால பேர் அடிச்சுவாரு, வந்தா கொடுத்துடுவாப்பான்னு வச்சிருவாங்க. அவர் மௌத்தான சொல்லுவாங்க, எங்க வாப்ப யாரு தெரியுமா, எங்களோட கடையில் ஒருத்தர் விளைஞ்சிரு 10 வருஷத்துக்கு முந்தி, அவர் 10,00,000 ரூபாய் கொடுக்கிச்சு, அதே எம்எல்ஏப்ல போட்டு அப்படி இருந்திருக்கிற ஒரு பக்கத்துல வாப்ப செஞ்ச வேலை நல்ல வேலை, மறுபக்கத்தில் செஞ்ச வேலை வாப்ப என்ன வேலை, 6,000 ரூபாய் காசை மண்ணை போட்டு மூடிட்டாரு. இல்ல அவர் சொன்னாரு, யாழ்லா எனக்கு ஒருத்தர் வேலை செஞ்சாரு, கூலி வாங்காம போயிட்டாரு, எல்லாருக்கும் கூலி கொடுத்துட்டேன், நான் அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணினேன், அந்த காசை முதலீடு செஞ்சேன். எங்க முதலீடு செஞ்சீங்க பாப்பா, ஒரு ஆட்டை வாங்கி போட்டேன், அது எத்தனையோ நாளையில மந்தையாக மாறிட்டது, அதை பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு கேளா போயிட்டது, சில ஆடுகளை வித்து சில அடிமைகளை வாங்கி போட்டேன், அந்த அடிமைகள் தான் அதை என்ன செய்ய மெயின்டைன் பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு, 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு என்கிட்ட வந்து சொன்னாரு, நான் உங்கள்கிட்ட வேலை செஞ்சிருக்கிறேன், கூலி தந்துட்டுவங்களே சொன்னா, இதெல்லாம் ஓண்டத்தாம் எடுத்துப்போ, இதெல்லாம் ஓண்டத்தான் அப்படி எடுத்துப்போ, கொடுப்போமா, என்கிட்ட ஃபத்வா கேட்டார். நான் ஃபத்வா கொடுத்தேன், ஃபத்வா கொடுத்தேன் ஹதரத், 5 வருஷத்துக்கு முந்தி நான் சாதாரண கொஞ்சம் காசு இஞ்சி கையில் கல்யாணம் முடிச்சேன், வைஃபுக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க மாமா, அவர் சொன்னார் நான் கேட்க இல்லைன்றாரு, சரி அப்படித்தான் நிச்சயம் பாருங்க சிலாக்கா சில்லறேன் அப்படித்தானே. நான் ஒண்ணு கேட்கல, உங்க மகளே கொடுக்கறதைய கொடுத்து பிரச்சனை இல்லை. நாங்க சொல்றோம் இது ஆக பெரிய சுவால் என்று சொல்லி, உங்களோட மகளே கொடுக்கறத கொடுங்க, நீங்க சொல்லணுமாவது அது அவங்க கொடுப்பாங்க தானே பாப்பா. உங்களோட மகளே கொடுக்கறத நீங்க கொடுங்க, நான் உங்க கேட்கறேன்னு வாங்க. அப்ப என்ன அர்த்தம்? வாங்கறதுக்குள்ளே சமூகம் நாங்க பவர்ட்டி மைண்ட், பவர்ட்டி மைண்ட் என்னங்க வித்தியாசம்? பவர்ட்டி மைண்டுக்கும் ரிச் மைண்ட் என்ன வித்தியாசம்? الغنى غنى القلب والفقر فقر القلب. poverty mind rich mind என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொன்னாங்க? இது ஹதீஸ். இது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, الغنى غنى القلب richness செல்வம் என்றிருக்கிறே என்ன mind கல்வ உள்ளத்துல செல்வம் வைக்கிறீங்க. வறுமை மெர்சிடிஸ் பென்ஸ்ல போறாரு, கையில இருக்குது மாஷால்லா எல்லாம் இருக்குது, சுஹானல்லா, ஆனா உள்ள மீக்குது வறுமை. என்ன அடையாளம் அதுக்கு? என்ன அடையாளம்? ஒத்தரோட சேரக்குள்ள இவனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சும் என்ற நோக்கம் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க பவட்டி நிக்கிறீங்க. வாங்குற சமூகம் என்ன கிடைச்சும் எனக்கு விட்டேன், என்ன பள்ள கலட்டும் எப்படி இவன் தடுக்கேடும் என்ற உள்ள உங்களோட உள்ளமாக இருந்தா நீங்க பவட்டி இருக்கிறீங்க. என்ன கொடுக்க எனக்கு அவருக்கு? வாட் ஐ கேன் ஆஃபர் டு ஹிம், வாட் ஐ கேன் கிவ் டு ஹிம். நாங்க பார்க்கோன எங்கள்கிட்ட யாரும் விருந்தாளி வந்தா எங்கள்கிட்ட ரெண்டு மணல வரணும். ஒன்று எங்கள்கிட்ட உள்ள மணமா, மாமா வந்தாரோ என்ன கொண்டாரு அப்படிதான் கேட்கலாம். எங்கட புள்ளகள் வந்து கேட்கறது வீட்டுக்கு மாமா அப்ப வந்தா என்ன குழந்தைச்சு? இது பவர்ட்டி மைண்ட். எங்கட புள்ள கேட்கணும் அப்பா வந்துட்டு போனாரா என்ன கொடுத்தனுப்பினீங்க அப்பாக்கு? எங்கட வீட்டுக்கு வந்த புள்ள என்ன கொண்டே திச்சுது? இது உருவாக்குங்க. நாங்க அப்பாவை பார்க்க போறோம், எங்கட புள்ள கேட்கணும் அப்பா வீட்டுக்கு நாங்க என்ன கொண்டு போகணும். நாங்க நேரு மாத்தம் அங்க போனா என்ன தருவார் அப்ப எனக்கு? அப்ப இங்க வந்தா என்ன கொண்டு வருவார்? ஒரு நாளுமே நாங்க கொடுக்கறல. இது பவர்ட்டி மைண்ட். நாங்க சொல்லோன எங்கட வீட்டுக்கு யாரும் வந்தா சும்மா போக மாட்டாங்க, எடுத்து கொடுத்தா போவாங்க. நாங்க எங்கேயும் போனா சும்மா போக மாட்டோம், எடுத்துக்கொண்டுதான் போவோம், கொடுத்துட்டு வருவோம். அப்ப இவர் கேட்டார், ஹதரத் நான் வியாபாரம், நான் ஒரு சாதாரண வியாபாரி, மாமா ஊடு கொடுத்தாரு, பிசினஸுக்காக வேண்டி உட்ட வித்து, பிசினஸுக்காக வேண்டி உட்ட வித்து வியாபாரம் பண்ணினேன். மாஷால்லா பிசினஸ் நல்லா டெவலப் ஆகிட்டுது. ஆனா வைஃப்ட காசிக்கு நான் கணக்கு செஞ்சேன், அக்கௌண்ட் செஞ்சிருக்கிறேன், வைஃப்ட காசி இருக்குது. ஆனா வைஃப்ட காசி என்று போட்டு இல்ல, எந்த காசி தான், ஆனா எனக்கு அண்டைக்கு தெரியும் போட்டேன், அண்டைக்கு ஸ்டோக் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். இப்ப என்ன செய்ய? எனக்கும் அவக்கும் இடையில வாழ்க்கை ஒத்து போகல, நாங்க ரெண்டு பேரும் பிரிய போறோம், டிவோர்ஸுக்கு நாங்க ரெண்டு பேரும் அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வந்து பிரிய போறோம். இப்ப அவர் கேட்கிறாரு, நான் அண்டைக்கு ஊடுவித்த காசை மட்டும் கொடுத்தா போதுமானு கேட்டாரு. எந்த ஊடுவித்த காசி? வித்து போட்டாரே காசி. அப்ப நான் சொன்னேன், நீங்க இந்த ஹதீச கொஞ்சம் வாசி பாருங்க தங்கம் சொல்லு. எந்த ஹதீச? இந்த குகைக்குள்ள போனவர் காசை இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்தாரு தானே. நான் உங்களுக்குரிய மசாலா இதுதான், தயவு செஞ்சு நீங்க என்ன செய்யுங்க, சம்பாதிச்சதே சேர்த்தி கொடுத்துடுங்க வாப்பான்னு சொல்லி. அப்ப சொன்னாரு, கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும் பின்ன தலாக் சொல்றத. அப்ப டிவோர்ஸ் பண்றத கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும், கட்டின பேரை அடிச்சுவோம் பிரச்சனை இல்ல. பத்தீங்களா? கொடுக்கிற ஆண்டு வந்தா பிரச்சனை இல்லை, இருந்து கொள்வோம். இழக்கிறதுக்கு விருப்பம் இல்லை யாரும். வாழ்க்கையில நல்லா இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு வா, பிளீஸ் பண்ணி சொல்றேன். இப்ப இந்த சேர்த்த பணத்தை செலவழிக்கணும். செலவழிக்கிறதுக்கு தான் ரெண்டு எல்லை இருக்குது, இந்த பக்கம் போனா வீண் விலையம், இந்த பக்கம் போனா கஞ்சத்தனம். தயவு செஞ்சு குர்ஆன் ஹதீஸ் மிக தெளிவாக பேசின ஒன்று தான், கஞ்சத்தனம் செய்ய வானம். பிளீஸ் கையை விரிச்சிருக்கோம், தர்மம் கொடுங்கோ, அல்லாஹ் அள்ளி அள்ளி தருவான், அல்லாஹ் அள்ளி அள்ளி தருவான். கொடுக்கிறவங்க எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க, கொடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. கொடுக்கோணம் என்ற உணர்வு உருவாக்கும், கொடுக்கோணம், கொடுத்தாகணும், வாங்க மாட்டோம். அல்லாஹ் இந்த நெத்தியை கொண்டைத்து அல்லாஹ் அல்லாத ஒன்றுக்கு முன்னால வச்சு வணங்குவதை விட்டு எங்களை பாதுகாத்தது போன்று இந்த கரங்களை, இந்த கைகளை இன்னும் ஒருவருக்கு முன்னால் நீட்டுவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா? ஒரு நாள் நீட்ட மாட்டோம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், வாலிபர்களுக்கு மிக அன்பாக சொல்றேன், வாப்பாக்கு முன்னாலே நீட்ட மாட்டோம். யாருக்கு முன்னாலே? வாப்பாட்டை கேட்க மாட்டோம். வாப்ப மௌத்தானா அது வாப்பத்தால சொத்து அல்ல, அது அனந்தர சொத்து. உங்களோட வாப்ப உங்களுக்கு தர மாட்டேன் என்று சொன்னாலும் அதெல்லாம் தந்துட்டான். ஒரு வாப்ப பசியை தந்திருக்காரு, என கஞ்சி பிள்ளைக்கிறாங்க, என் மூணாவது மகன், அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் கல்யாணம் முடிச்சுக் கொண்டாரு. யாருடைய விருப்பத்தின் பிரகாரம்? அவருடைய விருப்பம், சொந்த விருப்பத்தின் பிறகு கல்யாணம் முடிச்சு கொண்டார். எனவே நீங்கள் நான் மௌத்தானத்துக்கு பிறகு அந்த மூணாவது பிள்ளைக்கு ஒரு சொத்தும் கொடுக்காம சொத்துக்களை எல்லாம் நாலு பேரும் பிரிச்சுக்கொண்டு வாப்பா எழுதிட்டு மௌத்தானா? வாப்ப மௌத்தான உடனே முதலாவது செய்ய வேண்டிய வேலை அடக்கிறதல்ல, இதை கிழிச்சு வீசிடணும், இதை கிழிச்சு வீசிடணும். இதுக்கு எந்த வலிட்டியும் இல்லை, இதுக்கு எந்த பவரும் இல்லை இந்த இந்த டீலுக்கு. ஒருவர் மௌத்தானா சொத்து கொடுக்கிறது வாப்பவன், அல்லாஹ் கொடுக்கிற சொத்து. ஒரு வாப்பக்கு அப்படி வசிய தெரியுதே, நான் அது அக்செப்டபிள் இல்லை, அது சரியாத்துல. அன்புக்குரிய சகோதரர்களே, வாப்பாட்டேன் கை நீட்ட மாட்டோம். செலவழிப்போம், செலவழிக்கிறதுல வீண் விரயம் செய்ய மாட்டோம். இஸ்ராஃப், அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானா? அனாவசிய செலவு செய்ய மாட்டோம், அல்லாஹ் அதை விட்டும் பாதுகாப்பானா? குர்ஆன்ல குலு வஸ்ரபு, சாப்பிடுங்க குடிங்க, இது ரெண்டும் அடிப்படையான தேவைகள். அதை போலதான் உடுக்கிறது தேவை, வாகனம் தேவை, வீடு கட்டுறது தேவை, மனைவிக்கு செலவழிக்கிறது தேவை. இமாம் கஸ்ஸால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு மனிதனுக்கு அஞ்சு தேவை என்று சொல்ற தேவைகளை எழுதியிருக்கிறாங்க. ஒரு தேவை என்ன சொல்லுவோம்? மம்ம தேவை, சோரத்தினோட தானே. எத்தனை பேர் பாக்குறாங்க, ஒன்பது மணி ஆச்சு, நான் டயபெட்டிக் பேஷண்ட், சோறு இன்னும் வச்சிருப்பாங்க, ஆரிக்குமோ தெரியா, மறுபடி சூடா கேட்கும் என்ற பிரச்சனை பீக்குது. சோறு தேவை, சோறு கட்டாயம் வேணும், சோறு இல்லாம வாழையலாது. ரெண்டாவது என்ன? குடிக்கோணும், குழு வசரம். இது இங்க மட்டுமல்ல, சுவர்க்கத்திலும் இதுதான் பாடு. குழு வசரமோ ஹனி அன்பிமா குந்தும் தாமல், அங்கே சாப்பிடறது குடிக்கிறதா வேலை, வேறொரு வேலையும் இல்லை. இவ என்ஜாய் பண்ண நடத்த மனுஷன், என்ஜாய் பண்ண நடத்த மனுஷன், சாப்பிடுறது குடிக்கிறது, ரைட். அப்ப சாப்பிடுங்க குடி, மார்க்க மாறும் இல்லை யாருக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருசியான சாப்பாடு சாப்பிட்டு, என்ன சாப்பாடு? ருசியான சாப்பாடு. என்ன ருசி விஷயம் சாப்பாட்டுல? ஒரு ஆடு அறுத்தா சொல்லுவாங்க, எனக்கு முன் கை வேணும், ஆட்டுடைய முன் கை. ஒரு கை அப்படியே சாப்பிட்டாங்க. இப்ப சாப்பிட்டா சொல்லுவாங்க, பக்கத்தில் டாக்டர் மாதிரி சொல்லுவாங்க, டயபெட்டிக் பேஷன், பிரஷர் கூடும், இதுல இத்தனை கொலஸ்ட்ரால் இருக்குது, என்னதான் சொல்றாங்களோ தெரியும், அல்லாஹ் தான் வெளிச்சம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டுக்கால் அப்படியே சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு போட்டு சொன்னாங்க, நாவில் நிஸ்ரான், மத்தனே கொண்டு வாடு சொன்னாங்க, மத்தக்காலே கொண்டு வாங்க, அதையும் கொண்டு கொடுத்தார், அதையும் சாப்பிட்டாரு. முன்னங்காலுகளை கண்டு கொண்டிருப்பாய். கடிச்சு சாப்பிட்டாங்க, கடிச்சு ரெண்டு கையால எப்படி சாப்பிட்டாங்க? நாங்க கல்யாணத்துக்கு போனா மேசல வச்சிருப்பாங்க எல்லாம் சாப்பிடுறதுக்கு, எல்லாருக்கும் மாச கைய போட்டு தின்றதுக்கு. ஆனா மத்தவன் பாப்பானே செல்லுவான், நாகரிகம் தெரியாதான், அதுக்கு கரண்டிய போட்டு முக்குறாங்க வச்சுக்கொண்டு. கொஞ்சம் சொல்லி கொடுற பக்கத்துல கீழே சகன்ல வச்சு இந்தா மட்டைக்கு உட்கார்ந்தா எப்படி வச்சு விதா செய்யணும். அப்படி கொடுக்கற சாப்பாட்டையாவது முறையா கொடுக்கலேன் பாப்பா. கல்யாணத்துக்கு வரக்குள்ள டையையும் கட்டி சும்மா இறுக்கமா போட்டு பெல்ட்டையும் போட்டு வந்தாக்கு மேல பொடியண்ட போட்டு தின்ன இல்லை முதலாவது. கல்யாணத்துக்கு வாரதே வலிமாவுக்கு வாரதே தின்னத்தான் வந்தீங்க, வேறதுக்கு வரல. அவன் அழகா காட்ட வரல அங்க உங்களுக்கு. எங்கடாக்கல கல்யாணம் அழகு காட்ட போற கல்யாணம், எங்கட பொம்புல அழகா காட்டதான் போறது. இத்தனை பவுண்ட் நகை உட்லிக்குது, இவ்வளவு இப்படி சாரி எடுக்கலாம், இவ்வளவு மேக்கப் பண்ணி என்ன அழகா பாருங்க. அங்க சாப்பிட போறல, வலிமான்றது சாப்பிட போறது, வலிமான்றது சாப்பிட போறது. இந்த ஒரு டேபிள் அமைச்சு பார்த்தா நான் நாளைக்கு பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். வீசுற சாப்பாடு கூட தின்ற சாப்பாட்டை விடவும், என்ன மன்னிச்சுக்கோ. ஒரு இமெயில் வந்திருக்குது, ஒரு எல்லாரும் அனுப்புறதானே ஒரு டேபிளை பத்தி. அந்த டேபிள் இருந்த ஃபுட் எவ்வளோ, அந்த டேபிளுக்கு அந்த டேபிளை மோடிஃபை பண்றதுக்கு செலவழிச்ச செலவெவ்வளோ, அதுல என்ன தெரியுமா போடுவாங்க? என்ன சொல்றேன் வச்சுப்பாங்க டேபிள் குளோத் உண்டு, சேவியட். அந்த சேவியட் இது பிராண்ட் நியூ, புத்த புதிய புடவை. அவருடைய மவளுடைய கல்யாணத்துக்கு அவர் எடுத்திருக்காரு. அதை இங்களே பேரை போட்டு, மாப்பிள்ளை பேரை போட்டு, இங்களே பொண்டை பேரை போட்டுக்குது. சுபஹானல்லாஹ். அதை கல்யாணம் முடிஞ்சு தின்னுட்டு கசக்கி ஒரு வீசி, சுபஹானல்லாஹ். இதுக்கு இவ்வளவு செலவு. அதுல பூ வச்சுக்குது, யாராலுமே அந்த பூ எடுத்து மணந்து பார்க்கறதும் இல்லை. அதுக்கு மேல ஒரு மிளகு திரி, என்னது மிளகு லைட் பேத்திடுமோ? அது முந்தைய காலத்தில் வச்சிருப்பாங்களே, ஜென்டர் இல்லா காலத்தில். இப்பதானே வாப்பா ஓபன முந்தி பலகண்டாக முந்தி என்ன வேலை செய்து, ஜென்டர் வேலை செய்து வாப்பா. அனாவசிய செலவுகள் வீண் விரயம் என்று சொன்னா சமூகத்தில் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மன்னிக்கட்டும், அல்லாஹ் மன்னிக்கட்டும். ஒரு கல்யாணத்துல ஒரு விருந்துல, அது விருந்துல செலவழிக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு செலவழிக்கக்கூடிய பணத்துல 40% பணம், 40% அளவு காபேஜ் கொண்டு கொட்டுறாங்க. அப்படி உலகத்தில் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்கள் ஆப்பிரிக்காவில் மட்டும் இருக்கிறாங்க 45% மேல. நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி, யுஎன்ல ஒரு டே ஒதுக்கிக்கிறாங்க, இன்டர்நேஷனல் வாட்டர் டே, இன்டர்நேஷனல் வாட்டர் டே, தண்ணிக்காக வேண்டி ஒரு நாள் ஒதுக்கிக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, 2025 ஆண்டு இந்த உலகத்தில் யாரும் காணி பூமிக்கு சண்டை பிடிக்க மாட்டாங்க, தண்ணிக்கு தான் சண்டை பிடிப்பாங்க. எதுக்கு சண்டை பிடிப்பாங்க? தண்ணிக்கு. நாங்க தண்ணியை குடிச்சு அல்ஹம்துலில்லா சொல்றோமே, இது எங்களுக்கு விளங்குதில்ல. ஏன் காரணம் உண்டா? எங்களுக்கு மதுரமான தண்ணி சும்மா கிடைக்குது. ஆனா உலகத்தில் இந்த மா உன் அக்பன் சொல்லக்கூடிய சுத்தமான மதுரமான தண்ணி கிடைக்கிற சமூகம் இருக்குது, 2.5% மக்களுக்கு தான் சுத்தமான தண்ணி கிடைக்குது. 2.5% 97% மக்கள் குடிக்கிற தண்ணி குடிக்கிறதுக்கு தகுதி இல்லாத தண்ணிய கெமிக்கல் போட்டு மருந்துகளை கலந்து ஆரோக்கியம் இல்லாத தண்ணியத்தான் உலகம் குடிச்சு கொண்டிருக்கு. இதுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான், லவ் நஷா உல ஜஅல்னாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், ஃபலௌலா தஷ்குரூன். குளு வஷ்ரபு, சாப்பிடுங்க குடிங்கோ. ஒரு தண்ணி கிளாஸை வீண்பரியம் செய்ய வேணும் தாய்மை செஞ்சு, தெப்ப சும்மா துறக்க வேணும். இன்னைக்கு பள்ளிகளை வைத்து பார்த்தா துறக்கிற தப்பிக்கு தண்ணிக்குதே, அங்க போட் போட்டுக்குது தண்ணியை குறைச்சி. தண்ணிய போட் போட்டது கேளா, எங்கள்கிட்ட வரணும். இது வீண்பரியம், இது வீண்வரையும். உலகத்தில் இப்ப ஃபிக்ஹுல கூட கேட்கிறாங்க, போட்டை ரீசைக்கிள் பண்றது கூடுமா கூடாதான்னு சொல்லி. போட்டை தண்ணிய ரீசைக்கிள் பண்றது, இந்த ஹவுதுல போற தண்ணிக்குதே, இந்த நாங்க ஒரு ஹவுத் அப்படி இறைச்சி வெளியோன்றோம், அந்த ஹவுத் அப்படி தண்ணி அப்படியே வெளியே போகுது. நாங்க என்ன செய்யறோம், வெளியே போக விடாம இதை ஒரு டேங்க்ல அப்படியே எடுத்து இன்னொரு மெஷின்ல பண்ணி செய்யறோம், அதை ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் நாளுக்கு அதே தண்ணியை கொண்டு தான் ஹவுத ஃபில் பண்றோம். இது கூடுமா கூடாதா? இது சயின்டிபிக்கலி மட்டும் பார்க்கறதல்ல, விஞ்ஞான ரீதியாக மட்டும் பார்க்கறதல்ல, ஷரியாவுடைய கண்ணோட்டத்தில் இதுக்கு ஹுக்கும் என்ன. ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி சாப்பிடுங்க, குடிங்கோ, வீண்வரியம் செய்ய வானம் யாரும் சாப்பிட வானம் என்று சொல்ல மார்க்கம், நல்லத சாப்பிடுவோம். நாங்க சில ஹதீஸ்களை வாங்கி வைத்து தெரியுமா, ஒரு சொன்னாங்க ஒரு கட்டத்தில் நிஅமல் ஹல்லு என்ன நிஅமல் உதுவு அல் ஹல், அப்படி ஹதீஸ், கறிகள்ல மிச்சம் நல்ல கறி என்ன சொல்லுமா, என்ன கறி, ஆற்றச்சி குருமாவா அல்லது பட்டர் சிக்கனா என்ன கபாபா என்ன சொல்லுவோம், நிஅமல் உதுவு அல் ஹல், கறிகள்ல மிச்சம் நல்ல கறி வினாக்கிரி, என்ன கறி வினாக்கிரி, என்ன சொல்ற இங்கிலீஷ்ல வினிகர், நல்ல கறி. இந்த ஹதீஸ் நாங்க எப்படி நம்ம வழங்கி வச்சிரோம், உட்கார்ந்தோம், கோழி பொறிச்சிக்குது, ஆற்றச்சி குருமா, பிளேன் ரைஸ், சூப் கறி, என்ன நாலடியா எல்லாம் வச்சிக்குது, எல்லாம் சாப்பிட்டு போட்டு கடைசியமா தான் என்னக்குது அச்சாறு மீக்குது வினாக்கிரி. அது ஹதீஸ் வந்ததுனே கொட்டு கொண்டாரு, சுண்ணத்தான சாப்பாடு, பரதெல்லாம் முடிஞ்சா இப்ப கோழி கோழி பரது, ஆற்றச்சி குருமா பரது, ஐன் இதே சுப் குடித்த முஸ்தஹப் எல்லாம் முடிஞ்சது, மிச்சம் கடைசியா இப்ப கடைசி முதலாவது விளங்கிக்கோங்க. ஒரு ஹதீஸ விளங்குறதுக்கு அந்த ஹதீஸ் எப்ப சொல்லப்பட்டுச்சு, எந்த தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ சொன்னாங்க, இதை விளங்கணும். முதலாவது ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க, அல்லாஹ் நசீபாக்குவானா, அப்படிப்பட்ட நிலைமைகள் நாங்கள் சந்திக்கல, அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட நிலைமைகள் உருவாக்காமல் இருப்பானா, என்ன அதை நாங்கள் சுமந்து கொள்ள மாட்டோம், அதை நாங்கள் சுமந்து கொள்ள மாட்டோம். எங்களோட புள்ள சாப்பிடுறதுக்கு உண்ட கேட்டு நாங்கள் கொடுக்க இல்லைன்னு எவ்வளவு மனவருத்தப்படுறோம், நபீட வீட்டுக்கு ஒரு நாள் வாராங்க, வீட்டுக்கு கேட்டாங்க என்ன உமா இருக்குது சாப்பிடுறதுக்கு, இப்ப உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்க, நாங்க வீட்டுல போய் கேட்டா என்ன சாப்பிட வைக்கும், எத்தனை ஜாதி இன்ஸ்டன்ட் ஃபுட் வீட்டுல இருக்குது, உள்ள எத்தனை ஜாதி கறிக்குது, ஃப்ரூட்ஸ் பேக்கெட்ல எத்தனை ஜாதி ஃப்ரூட்ஸ் இருக்குது, சென்ற நோம்புக்கு கூட நீச்ச போல மீண்டும் அப்படி இருக்கிற முடியல, அது ஒரு நாள் வந்தா அந்த சிரதம் வீட்டுக்கு வந்து கேட்ட சாப்பிட என்னது, சொன்னாங்க ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரொட்டி இருக்குது, ஹல் வினாக்கிரி இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினாக்கிரியோட ரொட்டியை தொட்டு தொட்டு சாப்பிட்டாங்க. அப்ப சொன்னாங்க கறிகள்ல நல்ல கறி வினாக்கிரி. அந்த கட்டத்திலையும் ஒரு சாப்பாட்டை பழிச்சல்ல, இதான் சாப்பாடு. மகாபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத், தன் வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் எந்த சாப்பாட்டையும் பழிச்சது கிடையாது, பழிச்சது கிடையாது. நாங்க பேசுறது லேசி, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், சாப்பிடுங்க குடிங்க தேவை, இது ரெண்டும் தேவை. மூணாவது தேவைக்கு இது வாகனம், வாகனம் தேவை பாப்பா, வாகனம் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்பது மனைவிமார் இருந்தாங்க, எல்லாருக்கும் வாகனம் இருந்துச்சு, ஒரு வாகனம் ஒரு மனிதனுக்கு தேவை. இந்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் எங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குது மாஷா அல்லாஹ். நான் நம்புறேன் அமெரிக்கால யுனைடெட் ஸ்டேட்ல அல்லது கனடாவில் போன நாடுகள் இல்லாத அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் எங்கள்கிட்ட இருக்குது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லா இடத்துக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போய் சேர்ந்து வேண்டும், சின்ன நாடு ஏற்பாடுகள் மிச்சமிக்குது, ஒரு வாகனம் தேவை, தேவை. இதில் எப்படிப்பட்ட வாகனம் நாங்கள் வாங்கணும், ஆடம்பரமான வாகனம் பாவிக்கிறது கூடுமா, கூடாதா, ஒரு பென்ஸ்ல போனாலும் போறதுத்தான், ஒரு சாதாரண வாகனத்தில் போனாலும் போறதுத்தான், அதுக்காக வேண்டிய பென்ஸ் பாவிக்க கூடாதுன்னு சொன்ன பாவிக்கணும், பாவிக்கத்தான் வேணும், எப்படி பாவிச்சோடாம், லீஸ் போட்டு பாவிக்க கூடாது, பைனான்ஸ் பண்ணி பாவிக்கவும் கூடாது, சொந்த காசிக்கு தான் எடுத்து வாகனத்தை வாங்கி மாஷா அல்லாஹ் நல்ல அழகாக வெள்ள சீட்டொண்டை போட்டு கவர் பண்ணி முன்னுக்கு ஒரு டிரைவரை வச்சு பின்னுக்கு உட்கார்ந்து செய்யுங்க. சுப்ஹானல்லதி ஸஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் ரோட்ல போக வச்சுட்டு அல்லாஹ் எனக்கு இந்த வாகனத்தை தந்தானே, அவனுக்கு எல்லா புகழும் அல்லாஹ்வை சுக்ரு செஞ்சு போங்க. உனக்கு அல்லாஹ் வாகனம் பண்ணி சொல்லல, நாளை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். வாகனம் தேவை, ஒரு வீடு தேவை, ஒரு வீடு தேவை, ஒவ்வொருத்தருக்கும் வீடு வேணும். நான் எப்பயும் சொல்லியிருக்கிறது ஒது செய்யறதுக்கு தொழுகைக்கு முன்னாடி என்ன செய்யணும், கல்யாணம் முடிச்ச முந்தி என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன அவளை மௌனமாக்கிறீங்க, முடிச்சல வேணும். கல்யாணம் முடிச்ச முந்தி என்ன செய்யணும், இல்ல கல்யாணம் பாத்தில் அப்படின்ன பாத்தில் பண்ண மிச்சம் சந்தோஷப்படுவோம் ஆக்கள் பின்னுக்குள்ள ஆக்கள்லாம். கல்யாணத்துக்கு என்ன செய்வோம், ஒது செய்யணும் தொழுகைக்கு, கல்யாணத்துக்கு சரத்து வாப்பா, பைனான்சியலி கேப்பபிலிட்டி கூடும். ஒரு வீடு கொடுக்கறதுக்கு சொந்த வீடு மட்டுமல்ல, ஒரு கூலி வீடு பிரச்சனை இல்லை. நாங்க போயிட்டு மாமாட்ட சொல்லணும், மாமா நிக்காக முடிஞ்சுத்தானே, இதுக்கு போற உங்களோட மகள் தான் பிரச்சனை இல்லை, அவன் மனைவி இந்த இடத்துல என் ஓடிக்குது கொண்டு விட்டு போவோம், இங்க டிராப் பண்ணுங்க உங்களோட மகளை, என் மனைவிய நான் பாரம்பரியத்துக் கொள்றேன். வீடு தேவை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 கல்யாணம் முடிச்சாங்க, ஒரே நேரத்தில் 9 மனைமார் இருந்தாங்க, 9 பேரே ஒரே வீட்டில் வாழ வச்சல்ல, டபுள் பெட் அடிச்சு கீழுக்கு ஒரு பெட் மேலுக்கு ஒரு பெட் அடி சொல்லி எங்க நாங்கள் பலகோணம் இது 10 ஃபீட் 10 by 10 இது உள்ளுக்கு நாங்கள் வாழச்சடி இஸ்லாம் சொல்லி சொல்லல, குரான் சொல்லுது வாப்பக்கு வேற ரூம், பிள்ளைக்கு வேற ரூம், உமக்கு தாத்தக்கு வேற ரூம், ரூம்ல இருந்து ரூம் டு ரூம் எப்படி போகணும், வாப்பட பெட்ரூம் உள்ளுக்கு நீங்க போறது எப்படி உள்ளுக்காகணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூத்தன் நபியி வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிக்குன்ன அஸ்கினூஹுன் மின் ஹைஸு சகந்தும் மின் வுஜூதிக்கும் வ மஸாகின தர்லௌனஹா. வீடு தேவை, ஒரு மனிதனுக்கு வீடு கட்டாயம் அவசியம். இலைஹா அந்த மனைவி போய் தாறுதல் அமைதியை பெறணுமா, உங்களுக்கு ரூடிக்கோணும். நீங்க மாமி வீட்டில் போய் தீர்ந்தா வீட்டுக்குள்ள போவீங்க, சந்தோஷமா போவீங்க, அங்க போய் தொன்னே சொல்லுவா உம்மவால சரியான கஷ்டம், உங்களோட தாத்தவால இந்த பாடில்ல, உங்களோட வாப்ப இப்படிப்பட்டொத்தர் கையில் ஒரு தேத்தனி கோப்பை வச்சுக்கொண்டு மாப்பிள்ள வருவா 5 மணிக்கு வருவாரு, என்ன செய்யறாரு மாப்பிள்ள எதிர்பார்த்து நிற்கிறார், எதிர்பார்த்து நிற்கணும், அவங்களோட ஊடிக்கணும். இது குரான் சொல்லுது, இது குரான். ஒரு வீடு தேவை, எப்படிப்பட்ட வீடு, அத கண்ட ஒரு சந்தோஷம், இதே வீடு, இதே வீடு, எனக்கு விருந்தாளி வந்தா வரவேற்கேனும், என் வீட்டுக்கு மகரம் பேணேனும், 10க்கு 10 காணி, 10க்கு 10 வீட்டுக்கு மகளை வீக்கிறா, மருமகனை வீக்கிறா, மகனும் கல்யாணம் முடிச்சிருக்கிறா, மருமகளும் வந்திருக்கிறா, மருமகண்ட மாமியும் வந்திருக்கிறா, எல்லாரும் எங்க அப்ப மகரம் பேண போறீங்க, எங்க பரந்தா போட போறீங்க, எப்படிப்பட்ட மகாரவியத்தை உருவாக்க போறீங்க வீட்டுக்கு. நான் இதை பத்தி மிச்சம் பேசுவேன், வீட்டை பத்தி. நீங்க வீடு கட்டணும் உங்களோட விருப்பத்துக்கு, உங்களோட மனைவி விருப்பத்துக்கு. இன்றைக்கு விருப்பத்தை கட்டினா அல்ஹம்துலில்லாஹ், நான் எங்களே கட்டை கடைசிக்கு. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சாங்க மாரியத்துல் குபித்தியாவ, உலமா கிரிக்கிறாங்க படிங்க சரித்திரத்தை, கல்யாணம் முடிச்சாங்க மாரியத்துல் குபித்தியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. அவ வந்து குபித்தி, அதாவது மிஸ்ர் நாட்டை சேர்ந்த ஒரு பொம்பளை. மிஸ்ர் நாடு சொன்னா அது கிரீனஸ், அது கிரீன், எல்லாமே கிரீன், அது ஊரே, அதுக்கு சொல்றது மில்கி கவ், மிஸ்ருக்கு சொல்ற பேரு மில்கி கவ், பால் தரும் நாடு. இப்பயும் கூட அல்லாஹ் அந்த நாட்டில் பரக்கத்தை செஞ்சிருக்கிறான். நான் போன டைம்ல கண்ணால கண்டேன், ஒரு கோவா, ஒரு கோவாய்க்குதே 5 கிலோ ஒரு கோவா எத்தனை கிலோ? 5 கிலோ. உலமாக்கள் சொல்றாங்க فَدْخُلُوا مِصْرَ إِنْشَاءَ اللَّهُ آمِنِينَ مِنْ فُومِهَا وَعَدَسِهَا وَبَصَلِهَا. அந்த ஊருடைய கீரையை பத்தி, அந்த ஊருடைய பருப்ப பத்தி, அந்த ஊருடைய வெள்ளப்பூட்ட பத்தி, அந்த ஊருடைய வெங்காயத்தை பத்தி குரான் பேசி இருக்கிறது. அது குரான் சொல்லப்பட்ட ஊர் அது மிஸ்ர். அப்ப ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அங்க மிஸ்ர் நாட்டை சேர்ந்த ஒரு பொம்புலைய கல்யாணம் குடிச்சார். மற்ற எல்லா மனைவிமார்களும் அரபு நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாரும் பாலைவனத்துக்கு பழகினாக்கள். இந்த பாலைவனத்துடைய கல்ச்சர்களுக்கு இவங்க பழகினாக்கள். பாலைவனத்தில் அவங்க என்ஜாய் பண்ணிக்கொண்டு இருப்பாங்க. ஆனா இந்த பச்சை பசுமையான ஊர்ல வளர்ந்த இந்த மாரித்துல் கவித்தியாவை குழந்து இந்த இந்த டெசர்ட்ல வாழ வச்சா அவக்கு அந்த லைஃப் என்ன செய்ய மாட்டாது? அவக்கு பச்சை தானே வேணும். அவக்கு ஒரு பசுமையான ஊர்ல வளர்ந்த ஒரு பொம்புளை, அந்த பொம்புளை எங்க வச்சு அவ கஷ்டப்படுவார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனா முனவ்வராவுல தண்ட மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல 8 பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. 8 பேரை அங்க வாழ வச்சாங்க. இந்த மாரித்துல கவித்தியாவை மட்டும் அவாலியில கொண்டு, அவாலியில மதீனா முனவராவுடைய பள்ளியிலிருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு அங்கல கொண்டு வச்சாங்க. ஏன் காரணம் என்றால் அந்த அவாலி என்ற பிரதேசம் இப்பையும் பச்சை பசுமையாகத்தான் இருக்கிறது. அங்க போயிட்டு பார்த்த ஒரு கிணறு இருக்கிறது, பிஹரு உம்மி இப்ராஹிம். இப்ராஹிம் மாரித்துல் கவித்தியாவுக்கு பிறந்த பிள்ளைக்கு பேர் இப்ராஹிம். அந்த இப்ராஹிமுடைய உம்மு இப்ராஹிம் என்று நமக்கு பேர் சொல்றது, பிஹரு உம்மி இப்ராஹிம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மாரித்துல் கவித்தியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பாவிச்ச கணம். எனவே ஒரு மனைவி, அவருக்கு ஒரு வீடு வேணும். எங்கட வசதி கேட்ப ஒரு வீடு அவர் கமைச்சு கொடுக்கிறது ஒரு கடமை. இதை பத்தியும் மார்க்கம் தேவைன்னு சொல்லிக்கு. இது போக அன்புக்குரிய சகோதரர்களே, தேவைகளுக்கு பணத்தை செலவழிக்கிறது போக மிச்சம் உள்ள பணத்தை நாங்க எப்படி செலவழிக்க வேண்டும்? வீண் விரயம் செய்யக்கூடாது, கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. இது ரெண்ட பத்தி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்க பேசுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் வீண் விரயத்தை விட்டும் பாதுகாப்பானாக, கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பானாக. ஷரீஅத்தை மார்க்கத்தை சரியாக புரிந்து விளங்கி செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உம்மத்துடைய வறுமையை போக்கு வைப்பானாக. உம்மத்து கடன் இல்லாத வாழ்வை நசீவாக்குவானாக. குறையில்லாத செல்வத்தை நசீவாக்குவானாக. ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்வை நசீவாக்குவானாக. நம் அனைவருடைய எதிர்காலங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா செழிப்பாக்கி வைப்பானாக. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்வை நசீவாக்குவானாக. அல்லாஹ் ஹிதாயத்தை ஆமாக்கிடுவாயாக. எங்களுடைய எல்மிலே பரக்கத்து செய்வாயாக. இஹ்லாஸை நசீவாக்குவாயாக. இஹ்லாஸை நசீவாக்குவாயாக. பணிவுத்தன்மையை நசீவாக்குவாயாக. பெருமை வீட்டும் பாதுகாத்தாக. எங்களுடைய பணம் உடைமைகளை ஹலாலாக்கி வைப்பாயாக. ஹராத்தை விட்டு பாதுகாத்திடுவா. ஹராத்தை விட்டு பாதுகாத்திடுவா. ஹராத்தை விட்டு பாதுகாத்திடுவாயா. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய பெற்றோரை பொருந்திக்கொள்வாயாக. அவர்களில் யாரெல்லாம் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்களோ அவருடைய அவர்களை பிரகாசமாக்கி வைப்பாயா. யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கார்களோ அவர்களுக்கு ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவாயா. எங்களுடைய மனைவி மக்களுக்கு மேலான ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவாயா. குழந்தைகளை பொருந்திக் கொள்வாயா. இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாதே அல்லாஹ். இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாதே. உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு விட்டார்களோ அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் கபூல் செய்வாயாக. புறப்பட இருக்கிறவருடைய ஹஜ்ஜுகளையும் கபூல் செய்வாயாக. ஆஃபியத்தான ஆரோக்கியமான ஹஜ்ஜுடைய பயணத்தை நசீபாக்கி வைப்பாயாக. حجاً مبروراً سواك بيبايا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعاله وصحبه وسلم الحمد لله رب العالمين. For more lectures, visit SLH.